எங்களை நேசிக்கிற பிதாவே, இந்த அருமையான உபாச நாளுக்காக உமக்கு சோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தாவே, நீர் எல்லா துதிக்கும் சோத்திரத்துக்கும் மகத்துவத்துக்கும் நீர் பாத்திரராக இருக்கிறீர். நீர் எங்களுக்கு பாராட்டின எல்லா நன்மைகளுக்காக, இரக்கங்களுக்காக, தயவுக்காக உமக்கு சோத்திரம் செலுத்துகிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே, இந்த உபாச நேரத்தில் சிறிது நேரம் வார்த்தையை தியானிக்கும்பாக வந்திருக்கிறோம். உம்முடைய வார்த்தையானது எங்களுக்கு ஜீவனை கொண்டு வருகிறது. உம்முடைய வார்த்தை எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. நாங்கள் அதை கவனமாக கேட்டு எங்கள் வாழ்க்கையில் அப்ளை பண்ணத்தக்கதாக உதவி செய்வீராக. ஜீவ அப்பத்தை நீர் எங்களுக்கு பிட்டுத்தர வேண்டும் மாறி ஜெபிக்கிறோம். உம்முடைய ஆடுகளை ஆண்டவரே உம்முடைய வார்த்தையினாலே போஷிப்பீராக. நாங்கள் எங்களுடைய பிரயாணத்தில் இன்னொரு தூரம் போகத்தக்கதாக எங்களுக்கு இந்த வார்த்தையினாலே பலத்தை தர வேண்டும் மாறி ஜெபிக்கிறோம். எங்களுடைய சொந்த வீட்டு காரியங்கள் எல்லாற்றையும் நாங்கள் ஒதுக்கி வைத்துவிட்டு, எங்களுடைய வேலைகளை ஒதுக்கி வைத்துவிட்டு தேவ சமூகத்திலே உபாசித்து ஜெபிக்கும்படியாக வந்திருக்கிறோம். எஸ்ஸர் உபாசித்து ஜெபம் பண்ணி ஆமானை ஜெயித்தாள். யூத ஜனங்களுக்கு அவள் ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தாள். அவளுடைய உபாச ஜெபத்தை நீர் அங்கீகரித்தீர். அதே போல் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது நீர் இறங்கி வந்து அவர்களை விடுவித்தீர். ஆண்டவரே, நீர் 40 நாட்கள் இரவும் பகலும் உபாசம் பண்ணினீர். பிசாசின் சோதனைகளை ஜெயித்தீர். ஆவியினாலே வல்லமையான ஊழியத்தை செய்து நீர் உலகத்திலே அனுப்பப்பட்ட நோக்கத்தை நிறைவேற்றி முடித்தீர். கர்த்தாவே, தானியேல் உபாசத்தை ஜெபிக்கும் பொழுது அவனுக்கு தரிசனங்களை கொடுத்தீர். கர்த்தருடைய தூதன் இறங்கி வந்து அவனுக்கு 70 weeks ஆஃப் டேனியல் அந்த வெளிப்பாட்டை நீர் கொடுத்தி. விதமாக ஆண்டவர் உபாசம் ஜெபம் பண்ணி கர்த்தரிலிருந்து பெரிய காரியங்களை பெற்றுக்கொண்டார்கள். அவர்கள் ஆண்டவரே உலகத்தை விட்டு எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள். இப்பொழுது நாங்கள் இந்த உலகத்திலே ஜீவிக்கிறோம். இந்த உபாச ஜெபமானது எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். நாங்கள் தொடர்ந்து முன்னேறி போக, இந்த வாழ்க்கை பிரயாணத்தை தொடருவதற்கு இந்த உபாச ஜெபத்தின் மூலமாக எங்களுக்கு பலத்தை தர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். உலகத்திலே நாங்கள் வந்த நோக்கத்தையும் சித்தத்தை நிறைவேற்றி முடிக்க எங்களுக்கு நீர் உதவி செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். வாஞ்சியோடு வந்திருக்கிற அனைவரையும் ஆசீர்வதியும். இன்னும் தாமைத்து கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளை கூட்டு சேர்ப்பீராக. தியானிக்க போகிற வார்த்தைகளோடு உம்முடைய ஆசீர்வாதத்தை கூட்டுவீராக. வசனத்தை கேட்பதற்கு தடையாக இருக்கிற சத்துனுடைய கிரியைகளை அப்புறப்படுத்தும். இந்த ஆராதனைக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா பிசாசின் கிரியைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கட்டுகிறோம். அடியன் விடுதலையோடு உடைய வார்த்தையை போதிப்பதற்கு நல்ல பலத்தை தருவீராக. என்னை உடைய ஆவியினாலே நிரப்புவீராக. தடைகள் எல்லாவற்றையும் அப்புறப்படுத்தும். அடியனை மறைத்து நீர் பேசுவீராக. உம்முடைய நாமமே மகிமைப்படட்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறேன். ஆமீன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாம மகிமைப்படுவதாக. இந்த உபாச ஜபத்திலே நமக்கு பிரயோஜனமாக தெரிந்து கொள்ளப்பட்டதான வேத வசனம் 1 பேதுரு 2:25. 1 பேதுரு 2:25.
சிதறுண்ட ஆடுகளை போலிருந்தீர்கள். இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பரும் கண்காணியுமானவரிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள்.
இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பரும் கண்காணியுமானவரிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். Now return unto the shepherd and bishop of your souls. 1 பேதுரு 5:4 வாசிக்கலாம்.
அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள்.
பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். The chief shepherd shall appear. He shall receive a crown of glory that fadeth not away. இங்கே 1 பேதுரு 2:25 இயேசு கிறிஸ்து நம்முடைய ஆத்மாவின் மேய்ப்பரும் கண்காணியுமாய் இருக்கிறார். The shepherd and bishop of your soul. நம்முடைய ஆத்துமாவின் மேய்ப்பராய் இருக்கிறார். 1 பேதுரு 5:4 அவர் பிரதான மேய்ப்பர், சீப் ஷெப்பர்ட். ஒரு நாளில் அந்த சீப் செப்பர்டு தோன்றும் பொழுது நம்ம வந்து மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சங்கீதக்காரன் என்ன சொல்கிறான், எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம், 23 சங்கீதம் முதல் 2 வசனங்களை வாசிக்கிறார்.
கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய்
கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் வழி நடத்துகிறார். அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார் என்று இங்கே நம்ம வாசிக்கிறோம். அல்ல, இந்த வசனங்கள்லேருந்து நம்ம என்ன காண்கிறோம் என்றால், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். The Lord is my shepherd. இயேசு கிறிஸ்து யோவான் 10 அதில் என்ன சொல்லுகிறார், நானே நல்ல மேய்ப்பேன். I am the good shepherd. பழைய ஏற்பாட்டில் போட்டிருக்க அந்த கர்த்தர் இயேசு கிறிஸ்து தான். அவர் மாம்சத்திலே தோன்றியிருக்கிறார். I am the good shepherd. யோவான் 10:9 வாசிக்கலாம்.
நானே வாசல், நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான்.
நானே நல்ல மேய்ப்பன் என்று யோவான் 10:11 வசனத்தில் வாசிக்கிறோம். ஐ ஆம் த குட் ஷெப்பர்ட். பழைய ஏற்பாட்டில் சொல்லியிருக்கிற கர்த்தர் என் மேய்ப்பர் என்று தாவீது சொல்லுகிற அந்த கர்த்தர் வந்து மாம்சத்தில் வெளிப்பட்டிருக்கிறார். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டிருக்கிறார். அதனால் அவர் என்ன சொல்கிறார், ஐ ஆம் த குட் ஷெப்பர்ட், நானே நல்ல மேய்ப்பன். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து நம்முடைய ஆத்மாவின் மேய்ப்பராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து பிரதான மேய்ப்பராய் இருக்கிறார், சீப் ஷெப்பர்ட். அவர் என்ன செய்கிறார், அவர் நம்முடைய மேய்ப்பர் என்ற அந்த ரெவலேஷன் உங்களுக்கு வரும் பொழுது உங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும் என்று 23 சங்கீதத்தில் தொடர்ந்து நம்ம வாசிக்கிறோம். நான் தாழ்ச்சி அடையேன், ஐ ஷால் நாட் வாண்ட் என்று முதல்ல எழுதப்பட்டிருக்கு. கர்த்தரின் மேய்ப்பர், நான் அவருடைய ஆடாய் இருக்கிறேன். அவர் மேய்ப்பர் என்றால் நான் ஆடு, அவர் பிரைட் குரூம் என்றால் நான் பிரைடு, அவர் எஜமான் என்றால் நான் அவருடைய சர்வெண்ட், அவர் என்னுடைய ஃபாதர் என்றால் நான் அவருடைய சன் அண்ட் டாட்டராக இருக்கிறேன். இப்படி கர்த்தருக்கும் உங்களுக்கும் ரிலேஷன்ஷிப்பு இருக்கிறது. நீங்கள் அதை ரெக்கனைஸ் பண்ணும் பொழுது, நீங்கள் பிலீவ் பண்ணும் பொழுது, கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் அவருடைய ஆடாக இருக்கிறேன். தாவீத விதமாக ரெக்கனைஸ் பண்ணுகிறோம். அவன் மேய்ப்பனாக இருந்தான். அவனை சாமுவேல் தீர்க்கதரிசி ஆளனுப்பி கூப்பிட்டு அவனை அபிஷேகம் பண்ணினார். இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். அப்பொழுது அவன் என்ன என்ன செய்து கொண்டிருந்தானோ, ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். ஆடுகளை மேய்க்கிற ஒரு லிட்டில் செப்பேடாக இருந்தான். அதனால் அவன் என்ன செய்தான், தான் ஒரு ஆடாகவும் கர்த்தர் தன்னுடைய மேய்ப்பராகவும் இவ்விதமாக அவன் தன்னை அவ்விதமாக நினைத்து இந்த 23 சங்கீதத்தை எழுதுகிறான். தாவீது ஆடாமல் இருக்கிறான், தாவீது மேய்ப்பனாக இருக்கிறான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய மேய்ப்பராக இருக்கிறார். அதனால் நான் தாழ்ச்சி அடையேன். தாழ்ச்சி அடையேன் என்றால் என்ன அர்த்தம் என்றால், நான் குறைவு பட மாட்டேன் என்று அர்த்தம். தாழ்ச்சி என்றால் குறைவுன்னு அர்த்தம். ஐ ஷால் நாட் வாண்ட் ஃபார் எனி திங். எனக்கு எந்த விதமான குறைவும் இருக்காது. கர்த்தர் என்னுடைய மேய்ப்பராய் இருப்பார் என்றால் நான் அவருடைய ஆடாய் இருக்கிறேன். அப்பொழுது த லார்ட் இஸ் மை ஷெப்பர்ட், ஐ ஷால் நாட் வாண்ட், ஐ ஷால் நாட் லேக் ஃபார் எனி திங். எனக்கு எந்த விதமான குறைவும் இருக்காது. அவர் என்னுடைய சீப் ஷெப்பர்டாய் இருக்கிறார். அவர் என்னுடைய தேவைகள் அனைத்தையும் அவர் கொடுப்பார். எப்படி மேய்ப்பன் வந்து ஆடுகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறானோ, ஆடுகளுக்கு எந்த குறைவும் இல்லாதபடி அந்த ஆடுகளை பாதுகாத்து வழி நடத்துகிறானோ, அதே போல் கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், நான் அவருடைய ஆடாக இருக்கிறேன், எனக்கு எந்த விதமான குறைவும் ஏற்படாது என்று சொல்லுகிறான். அவர் நம்முடைய ஹெவன்லி ஃபாதராக இருக்கிறார். அவர் நம்முடைய பிரைட் குரூமாக இருக்கிறார். அவர் நம்முடைய ஹஸ்பண்டாக இருக்கிறார். அவர் நம்முடைய ப்ரொவைடர், நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர், அவர் நம்முடைய சேவியர், நம்முடைய இரட்சகர், அவர் நம்மை சுகமாக்குறவர், அவர் என்னுடைய பரிகாரியாக இருக்கிறார், ஹீலராக இருக்கிறார், அவர் என்னை விடுவிக்கிறவர், அவர் ஜெகோவா ஜெரே, அவர் என்னுடைய தேவைகளை சந்திக்கிறவர், அவர் குட் ஷெப்பர்ட். ஆடுகளுக்கு என்ன தேவைன்னு அதுக்கு தெரியாது, ஆனால் மேய்ப்பனுக்கு அந்த ஆட்டை விட நன்றாக தெரியும் ஆடுக்கு என்ன தேவை என்பதை அறிந்திருக்கிறார். ஆடு வந்து ஒரு டம்ப் அனிமல், அது வந்து பேசக்கூடாத ஒரு மிருகமாக இருக்கிறது. அதே போல் நமக்கு என்ன தேவை என்பதை நம்மை காட்டிலும் அவர் நன்றாக அறிந்திருக்கிறார். நம்ம வேண்டிக் கொள்வதற்கு முன்னதாகவே அவர் நம்முடைய தேவை அறிந்திருக்கிறார். ஆமீன். அதனால் மேய்ப்பனுக்கு இன்டெலிஜென்ஸ் அதிகம் உண்டு, ஆடை விட அதிக ஞானம் மேய்ப்பனுக்கு உண்டு. இந்த நேரத்தில் ஆடுகளுக்கு என்ன தேவை என்பதை அறிந்திருக்கிறார், உங்களுடைய தேவைகளை அறிந்திருக்கிறார், உங்களை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்று அவருக்கு தெரியும், உங்களை எப்படி வழி நடத்த வேண்டும் என்று தெரியும். அதனால் ஆட்டுக்கு வந்து அது எப்படி வழி நடத்தணும்னு தெரியாது, அது பாட்டில் போயிட்டே இருக்கும். வெள்ளாடை சொல்லலை, செம்மறி ஆடை சொல்கிறேன். நம்மெல்லாம் செம்மறி ஆடுகளாக ஷீப்பாக இருக்கிறோம், நாட் கோட். நம்ம வெள்ளாடுகள் கிடையாது, நம்ம செம்மறி ஆடுகளாக இருக்கிறோம். எல்லாம் ஆடுக்கு வழி நடத்த தெரியாது, வழி நடத்த ஒரு மேய்ப்பன் தேவை. அது மாத்திரமல்ல, ஆடுகளை வந்து தங்களை தாங்களே அது பாதுகாத்து கொள்ள தெரியாது, அதை பாதுகாப்பதுக்கு மேய்ப்பன் தேவை. சிங்கம் வருகிறது, கரடி வருகிறது, அப்பொழுது மேய்ப்பன் அங்கே தாவீது வந்து கூழாங்கல்லினாலே அதை வீழ்த்தி அதை தப்புவித்தான், அதன் தாடையை கிழித்து ஆட்டை வந்து தப்புவித்தான். மேய்ப்பன் தான் வந்து அதை பாதுகாப்பு, அது தன்னைத்தானே பாதுகாத்து கொள்ள தெரியாது, அவ்விதமான ஒரு மிருகந்தான் இந்த ஷீப். அதே போல் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுக்க வேண்டும், ஆண்டவரே எனக்கு இந்த உலகத்தில் வழி நடத்த தெரியாது, எப்படி வாழணும்னு தெரியாது, என்னை பாதுகாத்து கொள்ள எனக்கு தெரியாது, நீர் தான் என்னை பாதுகாக்கணும், நீர் தான் வந்து என்னை ஜீவ பாதையில் வழி நடத்த வேண்டும் என்று. யார் வந்து அவ்விதமாக தங்களை தாழ்த்துகிறார்களோ அவருடைய கைடன்ஸ், அவருடைய ப்ரொடெக்ஷனை யார் யார் எதிர்பார்க்கிறார்களோ அவர்களுக்கு மேய்ப்பனாகி அவர் உதவி செய்கிறார். ஹல்லேலூயா. இந்த கடைசி காலத்திலே முத்திரைகள் திறக்கப்பட்டு நமக்கு தேவ ரகசியம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. தேவன் தன்னை திரை நீக்கி வெளிப்படுத்தியிருக்கிறார், அவர் எப்படியாப்பட்டவர் என்பதை நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார், அவர் நமக்கு என்ன செய்ய முடியும் என்பதை வெளிப்படுத்தியிருக்கிறார். பைபிள் நமக்கு இன்றைக்கி ஓப்பன் புக்காக இருக்கிறது, அதனால் நமக்கு அதிக வெளிப்பாட்டை கொடுத்துருக்கிறார். நம்ம அந்த கர்த்தர் யார் என்ற வெளிப்பாடு, இயேசு கிறிஸ்து யார் என்ற வெளிப்பாடு நமக்குள்ளே வரும் பொழுது கர்த்தர் நமக்கு அபண்டன்ட் ரெவலேஷன் கொடுக்குறார். ஹல்லேலூயா. கிரீன் பாஸ்டர்ஸ், அவர் வந்து பசுமையான புல்லுகள் புல்லுகள் இருக்கிற இடத்துக்கு வழி நடத்துகிறார். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே வழி நடத்துகிறார். அதெல்லாம் புல்லு நிறைய இருக்குது, அது ஏக்கர் கணக்கில் பசுமையான புல் நிலம் இருக்கிறது, அங்கே வழி நடத்துகிறது. அதனால் இந்த ஆடுக்கு வந்து எந்த விதமான குறைவும் கிடையாது. இட் இஸ் அ பிளேஸ் ஆஃப் ரெஸ்ட், அந்த புல்லுள்ள இடங்களிலே அவர் வழி நடத்துகிறார். ஐ ஆம் இன் கிரீன் பாஸ்டர்ஸ், ஐ ஆம் நாட் இன் ட்ரை. வறட்சியான ஒரு இடத்துலே ஆடுகளை வழி நடத்தலை, அல்லது கற்பாறைகள் நிறைந்த இடத்திலே ஆடுகளை வழி நடத்தாதபடி நம்முடைய மேய்ப்பர் என்ன செய்கிறார் என்றால் புல்லுள்ள இடங்களில் வழி நடத்துகிறார். ஹல்லேலூயா. நிறைய புல் இருக்குது, நிறைய ஆகாரம் இருக்குது, அந்த மாதிரி இடத்துல நம்முடைய கர்த்தர் அங்கே வழி நடத்துகிறார். அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே அவர் நடத்துகிறார், என்னை கொண்டு போய் விடுகிறார். அமர்ந்த தண்ணீர், வெள்ளம் நிறைய போச்சுன்னா ஆடு வந்து தண்ணி கொடுக்க முடியாது, அல்லது ஆற்றுல ரொம்ப ஸ்பீடாக தண்ணி போச்சுன்னா ஆடு போய் குடிக்க முடியாது, அலை வந்து அடிக்கும். அந்த அமர்ந்த தண்ணீர், அது ஸ்டில் வாட்டர், அந்த ஸ்டில் வாட்டர் போகும் பொழுது அவர் நம்முடைய தாகத்தை அங்கே தீர்க்கிறார். ஆடு வந்து ஃப்ரீயாக தண்ணி குடிக்க முடியும், எவ்வளோ வேணாலும் தண்ணி குடிக்க முடியும். அதனால் புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே நடத்துகிறார். அவர் என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார். அவருடைய கோலும் அவருடைய தடியும் என்னை தேற்றும். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். முடிவிலே நம்ம வந்து அவருடைய வீட்டிலே போய் சேருவோம். சுவர்லி மெர்சி அண்ட் கிரேஸ் ஃபாலோ ஆல் த டேஸ் ஆஃப் மை லைஃப். கிருபையும் இரக்கமும் நம்முடைய வாழ்நாள் நன்மையும் கிருபையும் என் வாழ்நாள் முழுசும் அது தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நிலைத்திருப்பேன். எப்படி ஒரு ஆத்மாவுக்கு என்ன தேவையோ, ஒரு மனுஷனுக்கு என்ன தேவையோ, ஒரு ஆவிக்குரிய விசுவாசிக்கு என்ன தேவையோ எல்லாவற்றையும் அவர் ப்ரொவைட் பண்ணுகிறார். 23 சங்கீதத்தில் வாசிக்கிறோம், கர்த்தர் நம்முடைய மேய்ப்பர் என்று நம்ம ரெகனைஸ் பண்ணும் பொழுது, நம்மை ஆடு என்று தாழ்த்தி ஒப்பு கொடுத்தால் எல்லா சொல்லப்பட்டிருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் நமக்கு நிறைவேறும். முடிவிலே அவருடைய வீட்டிலே நம்ம என்றென்றைக்கும் நிலைத்திருப்போம். ஆமீன். இது வந்து அந்த ஆட்டினுடைய திறமை கிடையாது. அந்த ஆடு தன்னுடைய திறமையினாலே எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்கிறது என்று அர்த்தம் அல்ல. மேய்ப்பனுடைய திறமையில் தான் இருக்குது, த எபிலிட்டி ஆஃப் த ஷெப்பர்ட். அந்த ஷெப்பர்டு தன்னுடைய திறமையினாலே, தன்னுடைய பலத்தினாலே, ஏதோ தன்னுடைய பிரயாசத்தினாலே அந்த ஆட்டுக்கு எல்லாவற்றையும் கொடுக்குற. அதே போல் நான் அதை செஞ்சேன், இதை செஞ்சேன், கத்தருக்காக நான் அதை செய்தேன், இதை செய்தேன்னு நம்ம சொல்லலாம். நான் ரொம்ப டேலண்ட் உள்ளவன், நான் ரொம்ப ஆவிக்குரியவன், நான் வந்து வல்லமையான ஒரு ஊழியத்தை செய்தேன் அப்படின்னு நான் கூட சொல்லலாம். ஆனால் அது பெரிய காரியம் கிடையாது. அந்த சாட்சியை தேவன் வந்து நம்மிடத்தில் எதிர்பார்க்கலை. அவர் எனக்கு என்ன செய்தார் அப்படிங்கிறது தான், அதை சொல்கிறது தான் சாட்சி. இயேசு எனக்கு என்ன செய்தார், என்னை அவர் எப்படி பயன்படுத்தினார், அவர் நமக்கு அவருடைய எபிலிட்டியை தான் நம்ம புகழ வேண்டும். நம்முடைய திறமைகளை, நம்முடைய டேலண்ட்டை புகழுவது அல்ல. அவர் நமக்கு பாராட்டின கிருபைகள் என்ன, அவர் நமக்கு பாராட்டிதான ஆசீர்வாதம் என்ன என்பதை சொல்லுவது தான் சாட்சியாக இருக்கிறது. அது ஆடு என்னமும் ஒன்றும் தெரியாது, ஆடுக்கு எந்த பவரும் இல்லை. எல்லாமே அந்த மேய்ப்பன்தான் அந்த ஆட்டை வந்து பராமரித்து போஷித்து பாதுகாத்து அந்த ஆட்டை வந்து அவன் வழி நடத்துகிறான். எல்லாமே அந்த ஆடு என்ன சொல்லுமென்றால், அந்த மேய்ப்பன்தான் என்னை புல்லுள்ள இடங்களில் நடத்தியிருக்கிறார், என்னை அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே கொண்டு போய் முடியிருக்கிறார், என் ஆத்மாவை அவர் தேற்றுகிறார், அவருடைய கோலும் தடியும் என்னை தேற்றுகிறது. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் போனாலும் அவர் என்னோடு இருந்து அவர் என்னை பாதுகாக்கிறார், அவர் என்னுடைய தலையை எண்ணெயால் அப்படி. இந்த ஆடு தான் எல்லாமே சொல்லு, அதான் சாட்சி. நான் அதை செய்தேன் இதை செய்தேன்னு சொல்லும்போது நம்மை நாமே புகழுகிறோம், அது கர்த்தருக்கு மகிமை கொண்டு வராது. எங்களுடைய பிள்ளைகள் அப்படி இப்படின்னு சிலர் புகழுவாங்க, சிலர் மனுஷங்களை புகழுவாங்க. மனுஷங்களை அப்ரிஷியேட் பண்ண வேண்டியதான், நல்லது தான். ஆனால் நம்ம வந்து கர்த்தர் நமக்கு என்ன செய்தார் என்று சொல்ல வேண்டும். நீங்கள் சாட்சி சொல்லும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்தார், மற்றவங்கள்ட்ட நீங்கள் உங்கள் சாட்சியை சொல்லும் பொழுது கர்த்தர் எனக்கு என்ன செய்தார், நான் அதுக்கு தகுதியே கிடையாது, என்னுடைய எபிலிட்டி கிடையாது, அவருடைய எபிலிட்டி தான் என்னை வந்து உலகத்தில் பாதுகாத்து வருது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதான் ட்ரூ விட்னஸ். அப்படி சாட்சி சொல்ல நம்ம பழகிக்கிடும். அதான் இந்த ஆடு என்ன சொல்லுது, அதை தான் நம்ம 23 சங்கீதத்தில் வாசிக்கிறோம். தாவீது தன்னை ஆடாக தாழ்த்தி ஒப்பு கொடுத்து அவர் எனக்கு என்ன செய்தார் என்று அவன் சொல்லுகிறான். அவர் என்னுடைய மேய்ப்பராக இருந்தால் எனக்கு எந்த தாழ்ச்சியும் இருக்காது, குறைவு இருக்காது. அவர் என்னுடைய எல்லா தேவைகளையும் சப்ளை பண்ணுவார். God shall supply all your needs according to his riches in glory by Christ Jesus. Philippians 4:19 நம்ம வாசிக்கும், The Lord is my shepherd, I shall not want. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். ரெண்டு பேர் ஒன்னா அதிகாரம் 3-4 வாசிக்கலாம்.
தம்முடைய மகிமையினாலும் காரணத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளதும் அன்றி இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய ஸ்வாவத்துக்கு பங்குள்ளாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது.
இதோ தேவனையும் நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவையும் அறிகிற அறிவினால், அதான் ரெவலேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். இன்னைக்கு அந்த ரெவலேஷன் தான் இல்லை, கிறிஸ்தவங்கிட்ட அந்த வெளிப்பாடு இல்லை. தேவனும் இயேசு கிறிஸ்துவும் ஒன்றாக இருக்கிறார்கள், நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறேன், என்னை கண்டவன் பிதாவை கண்டான், அவருடைய நாமன் நித்திய பிதா. எல்லாம் பிதா வேறு, குமாரன் வேறு, அது ரெண்டு ஆஃபீஸ் வேறு வேறு தான், ஆனால் ஆள் ஒன்று தான், பசுத்த ஆவியானவர் வேறு அப்படின்னு சொல்லி மூன்றாக வந்து கூறு போடுறாங்க தேவனை. ஒரு யூதன்ட்ட நீங்கள் அப்படி சொல்ல முடியாது, யூதர்கள் ஒன்காட தான் பிலீவ் பண்ணுறாங்க. ஆனால் புறஜாதிகளாகிய நம்ம, யூதர் அல்லாத மற்ற ஜாதிகள், அநேக தெய்வங்களை கும்பிட்டவங்க. நம்முடைய மூதையார்கள், நம்முடைய முன்னோர்கள் வந்து எல்லாருமே ஹிந்துஸ் தான். நம்ம ஹிந்துஸ்லேருந்து தான் நம்ம கிறிஸ்டினாக மாறியிருக்கோம். நம்முடைய முன்னோர்கள் பல தெய்வங்களை வழிபட்டாங்க, 33 கோடி தேவர்களை இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இந்து மார்க்கம் அவ்விதமாய் சொல்லுது, பல தெய்வங்களை வழிபட்ட மார்க்கத்திலிருந்து கிறிஸ்தவங்களாக மாறினால இந்த ட்ரினிட்டியை கொண்டு வராங்க, மார்ஸ் வீனஸ் ஜூபிட்டர், விஷ்ணு சிவன் அப்படின்னு இந்து மார்க்கத்தில் இருக்கு. அதனால் எல்லாமே அந்த ட்ரினிட்டியை கொண்டு வராங்க, பிரம்மா விஷ்ணு சிவன், அதான் மார்ஸ் வீனஸ் ஜூபிட்டர். கிறிஸ்டியானிட்டியில் பிதா குமாரன் பரிசுத்தவான் எல்லாமே அந்த தியாலஜி தான், இந்து மார்க்க தியாலஜி, கிரேக்க தியாலஜி. அந்த தியாலஜியை கொண்டு வந்து கிறிஸ்டியன் தியாலஜியில் கொண்டு வந்து அவங்க வந்து பிதா குமாரன் பசுத்தாவி மூணு பேராக இருக்கிறாங்க, மூணு பேரும் சேர்ந்து ஒன்றாக இருக்கிறாங்க. ஏன்னா மூணு பேராக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டா அது தப்பாக போயிரும்ல, மூணு கடவுள்னு ஆயிரும்ல. இதுக்காக அவங்க என்ன செய்வாங்க, மூணு பேர் சேர்ந்து ஒன்றாக இருக்கிறாங்கன்னு அப்படி கொண்டு வந்துடுவாங்க. அதனால் ஒன்காடையும் சொல்லி சொன்ன மாதிரி அது ஆயிரும், 3+1+1+1 வந்து ஈக்குவல் டு 3 தான், அது ஒன்றும் வராது. ஆனால் தனித்தனி நபர்னால் அது வந்து மூணு பேர் தான் குறிக்கும், அது ஒன்றை குறிக்காது. ஆனால் 1 × 1 போடுங்க, எத்தனை 1 போட்டாலும் ஈக்குவல் டு 1 தான். நம்ம அப்படி பிலீவ் பண்ணுறோம். அவர் நம்ம ஷெப்பர்டாக இருக்கிறார், அவர் நம்முடைய பிரைட் குரூமாக இருக்கிறார், அவர் நம்முடைய ஹஸ்பண்டாக இருக்கிறார், அவர் நம்முடைய எஜமானாக இருக்கிறார், அவர் நம்முடைய தேவனாக இருக்கிறார், அவர் நம்முடைய பிதாவாக இருக்கிறார். எல்லாம் நிறைய சொல்லலாம், 1000 சோத்திர பலி செலுத்தலாம், எல்லாமே 1 × 1 எத்தனை போட்டாலும் ஈக்குவல் டு 1 தான். அதனால் தேவன் வந்து பல ஸ்தானங்களிலே தன்னை வெளிப்படுத்துகிறார். பிதா குமாரன் பசுத்தாவி என்பது 3 பிரதான ஸ்தானமாக இருக்கிறது, ஆனால் 3 பேர் அல்ல. கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார் என்று தாவீது சொல்லுகிறான் பழைய ஏற்பாட்டில். இயேசு கிறிஸ்து இன்னும் பிறக்கலை, அவர் உலகத்தில் பிறந்த பிறகு என்ன சொல்கிறார், அயந்த குட் ஷெப்பர்ட். அப்போ இந்த கர்த்தர் யார், அவர் தான் இயேசு கிறிஸ்து, இந்த மேய்ப்பர் இயேசு கிறிஸ்து தானே தெளிவாக தெரியுது. அதெல்லாம் பழைய ஏற்பாட்டில் இருக்க எல்லா காரியத்தையும் இயேசு கிறிஸ்துவோடு கூட நம்ம மேட்ச் பண்ணலாம், அவரே அந்த தேவன். அந்த பழைய ஏற்பாட்டு யெகோவா தான் புதிய ஏற்பாட்டு இயேசு கிறிஸ்து. த ஜெகோவா ஆஃப் த ஓல்ட் டெஸ்டமென்ட் இஸ் ஜீசஸ் கிரைஸ்ட் ஆஃப் த நியூ டெஸ்டமென்ட். சிலர் 2 கடவுளை கும்பிடுறாங்க, சிலர் 3 கடவுளை கும்பிடுறாங்க, இவ்விதமாக கிறிஸ்டியானிட்டி இருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து நம்முடைய மேய்ப்பராக இருக்கிறார், அவரை அறிகிற அறிவு அந்த ரெவலேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் வரும் பொழுது உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. தம்முடைய மகிமையினாலும் காரணியத்தாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினால் அந்த ரெவலேஷன் வரும் பொழுது, இன்றைக்கி அபண்டன்ட் ரெவலேஷன் கொடுக்கப்பட்டிருக்கு, முத்திரைகள் திறக்கப்பட்டிருக்கு, அந்த வெளிப்பாடு வரும் பொழுது ஜீவனுக்கும் தேவபக்தியும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினது. ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் இந்த உலகத்துக்கும் அந்த உலகத்துக்கும் வேண்டிய எல்லா நன்மைகளை, இம்மைக்கும் மறுமைக்கும் வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்திருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனால் யாவற்றையும் அவருடைய தீவிய வல்லமையானது நமக்கு தந்தரில் இருக்குது. அதனால் அவர் நம்முடைய கிரீன் பாஸ்டர்ஸ், பசுமையான அந்த புற்கள் பொருள்கள் நிறைந்த இடத்துக்கு வழி நடத்துகிறார். நிறைய ஆசீர்வாதம், எல்லா விதமான ஆசீர்வாதமும் அவரை பற்றிய ரெவலேஷன் மூலமாக கொடுக்கப்படுது. இப்பொழுது கர்த்தர் மனவாட்டிக்கு முத்திரையை திறந்து ரகசியத்தை வெளிப்படுத்தும் பொழுது இந்த ரெவலேஷனை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா, உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா, நான் சொல்கிறத நீங்கள் அப்படியே ஜெபத்தில் வந்து நீங்கள் சொல்லணும். ஆண்டவரே, நீர் என்னுடைய மேய்ப்பராக இருக்கிறீர், நான் உம்முடைய ஆடாக இருக்கிறேன். இங்கே சொல்லப்பட்ட 6 வசனங்களில் சொல்லப்பட்ட எல்லா ஆசீர்வாதமும் என் மேலே வந்து நிறைவேறட்டும். முதலாவது எனக்கு எந்த குறையும் இருக்காது. மேரேஜ் ஆகலை, குழந்தை இல்லை, சுகம் கிடைக்கல, எந்த குறையும் இருக்காது. நீங்கள் அதை பிலீவ் பண்ணால் அந்த வெளிப்பாடு வந்து உங்களுக்கு அது நடக்கும். பிரசங்கத்தை அப்படியே கேட்டு கேட்டு போக வேண்டியதுதான், ஒழுங்காக ஜோம் பண்ணுறது கிடையாது. அதனால் என்ன செய்யணும்னா, வெளிப்பாடை கேட்ச் பண்ணுறதில்லை, எப்படி அது நிறைவேறும்? அந்த வெளிப்பாட்டை படுக்க சொல்ல தியானம் பண்ணணும், சும்மாறு சொல்ல தியானம் பண்ணணும். ஒரே கதை பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது. சிலர் கதை பேசி கதை பேசி பிள்ளைகளே கவனிக்க மாட்டாங்க, பிள்ளைகளுடைய படிப்பை கவனிக்க மாட்டாங்க. அப்படிலாம் சில சகோதரிமார்கள் இருக்கிறாங்க. அதெல்லாம் விட்டுட்டு நம்ம தேவனை அறிகிற அறிவு, இதயத்தின் தியானம் வந்து தேவனை அறிகிற அறிவாக இருக்க வேண்டும். அதை நம்ம பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அதெல்லாம் நம்ம தியானம் பண்ண பண்ண நமக்கு என்ன செய்யும் என்றால், இந்த ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய, உலக வாழ்க்கைக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் வேண்டிய எல்லாம் நமக்கு கிடைக்குதுன்னு சொல்லியிருக்கு. இங்கே பேதுரு சொல்லுகிறார், எல்லா நன்மைகளும் கிடைக்கும். கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார் என்ற வெளிப்பாடு உங்களுக்கு வரும் என்றால் நீங்கள் தாழ்ச்சி அடைய மாட்டோம், வாழ்க்கையில் எந்த குறைவும் இருக்காது. இந்த உபாசபத்தில் நான் வந்து அதுக்கு உங்களுடைய குறைகளை ஆண்டவர் நீக்கி போடணுங்கிறதுக்காக பிரசங்கம் பண்ணுறேன். ஒரு ஆத்ம பாரத்தோடு பிரசங்கம் பண்றேன். ஆனால் என்ன ஏற்பட்டது? அந்த 4 வசனத்தை வாசிக்கலாம்.
இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய ஸ்வபாவத்துக்கு பங்குள்ளாகும் பொருட்டு.
இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி, அதனால இச்சையினால் வந்த கேடு, அதனால கரப்ஷன் என்டர்ட் இன்டு தி வேர்ல்ட் த்ரூ லஸ்ட். அந்த இச்சையினால் வந்த அந்த உலகத்தில் வந்த கேட்டுக்கு நம்ம தப்பும்படியாக, ஹேவிங் எஸ்கேப்ட் த கரப்ஷன் தட் இஸ் இன் த வேர்ல்டு த்ரூ லஸ்ட். அதனால் இச்சையினால் உலகத்துக்கு கேடு வந்தது. கரப்ஷன் தட் இஸ் இன் த வேர்ல்டு த்ரூ லஸ்ட், இச்சையினால் வந்து உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொழுது மகா மேன்மையும் அருமையான வாக்கு தத்தங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமீன். சாத்தான் வந்து அங்கே டெசப்ஷனை கொண்டு வருகிறான். எல்லாம் இருக்குது, எந்த குறையும் இல்லை. ஆண்டவர் எல்லாம் தந்திருக்கிறார், ஏன் நம்ம வஞ்சிக்கப்படணும்? அதான் ஆண்டவர் நமக்கு அவர் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறார், எல்லாத்தையும் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறார். அவர் எது செய்யக்கூடாதுன்னு சொன்னாரோ அதை போய் நம்ம ஏன் செய்யணும்? அதுதான் ஏடேனில் நடந்தது. அதான் இச்சையினால் வந்த கேடு, உலகத்திலே வந்த கேடு என்ன? இச்சையினால் வந்தது. ஆண்டவர் எல்லாமே தந்திருக்கிறார். இது ஆதாம் ஏவாளை ஆண்டவர் உண்டாக்கினார், அவர்கள் ஆடுகளாக இருக்கிறார்கள். அந்த ஆடுகளை ஏடேன் தோட்டத்தில் ஆண்டவர் வச்சிருக்கிறார். கார்டன் ஆஃப் ஏடேனில் அவங்கள பிளேஸ் பண்ணியிருக்கிறார். அதுதான் புல்லுள்ள இடம், அங்கே அவங்களுக்கு எல்லாத்தையுமே கொடுத்துருக்கிறார். அவனுக்கு மனைவி, ஆதாமுக்கு மனைவியை கொடுத்துருக்கிறார். அவனுக்கு என்ன செய்கிறார் என்றால், கிரீன் பாஸ்டர்ஸ், அவனை வந்து புல்லுள்ள இடங்களில் வைத்திருக்கிறார். ஸ்டில் வாட்டர்ஸ், அங்கே அவனுக்கு வந்து அமைதலான தண்ணீர் அண்டையில் அவனை வழி நடத்தியிருக்கிறார். அவனுடைய தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். எவ்ரி திங் வந்து அங்கே பெர்ஃபெக்டாக இருக்கிறது, எந்த விதமான குறைவும் கிடையாது. சீக்னஸ் கிடையாது, அவங்க டெத்து கிடையாது, அவங்களுக்கு எல்லாமே ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அதனால் 23 சங்கீதத்தில் 1-6 வசனங்கள் ஆடமுக்கு அது கொடுக்கப்பட்டது. ஆடமுக்கு ஏடனில் எந்த குறையும் இல்லை. அவனுக்கு உலக வாழ்க்கைக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் தேவையான எல்லாவற்றையும் அவர் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறார். அதனால் ஆதாம் சொல்ல முடியும், கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், எனக்கு எந்த குறையும் இல்லை, ஏடன் இல்லை, எனக்கு எந்த குறையும் இல்லை, ஆண்டவர் என்னை சிஷித்து இப்படியான ஒரு இடத்துல என்னை பிளேஸ் பண்ணியிருக்கிறார், என்னை வந்து எண்ணெயால் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார், அவர் என்னை நடத்துகிறார், அவர் என்னை பாதுகாக்கிறார், நான் வந்து அவருடைய சமூகத்திலே ஜீவித்து கொண்டிருக்கிறேன் என்று அவன் சொல்ல முடியும். இப்பொழுது அவன் வந்து என்ன செய்யறால், எது செய்யக்கூடாதுங்கிறத அவன் செய்கிறான். ஆண்டவர் எல்லாத்தையும் ப்ரொவைட் பண்ணும் பொழுது வேறு காரியத்துக்கு நம்ம ஏன் ஆசைப்படுது? அவருடைய லிஸ்டில் இல்லாத காரியத்துக்கு நம்ம ஏன் ஆசைப்படுவது? அவருடைய ப்ராவிடன்ஸ், அவருடைய பராமரிப்பு கீழே எல்லாமே இருக்கிறது, அதுக்கு அப்பாற்பட்ட காரியத்தை ஏன் நம்ம ஆசைப்படுவது? அதுதான் இன்றைக்கி மனுஷன் செய்கிற காரியம். ஆண்டவர் எல்லாம் தாரார், சுகத்தை கேட்டால் சுகத்தை தாரார், நம்முடைய தேவைகளை சந்திக்கும்படி கேட்டால் தேவைகளை சந்திக்கிறார். அவர் வந்து நான் ஆவிக்குரிய பிரமாக ஜீவிக்க வேண்டும், கர்த்தருக்காக சேவை செய்ய வேண்டும் என்று கேட்டால் ஆண்டவர் நம்மை பயன்படுத்துகிறார். நமக்கு தேவையான எல்லாத்தையும் அவர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். மகா மேன்மையும் அருமையான வாக்குத்தத்தம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் எல்லாவற்றையும் இந்த உலக வாழ்க்கைக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கை எல்லாத்தையும் அவர் நமக்கு ப்ரொவைட் பண்ணும் பொழுது அதற்கு அப்பாற்பட்ட காரியத்தை நம்ம ஏன் ஆசைப்படுவது? இதுதான் ஏதேன் தோட்டத்தில் நடந்த காரியம். இச்சையினால் உலகத்தில் கேடு ஏற்பட்டது. சாத்தான் வந்து இந்த ஆடம் அண்ட் ஈவை வஞ்சிக்கிறான். அவன் ஒரு டிசீவர், அவன் ஒரு சோதனைக்காரன், டிசீவர். த டெவில் பிரிங் டெசப்ஷன், அது வந்து அந்த வஞ்சனையை அங்கே கொண்டு வந்தது. ஏவாள் வந்து வார்த்தைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை அவள் விரும்புகிறாள். நமக்கு ஆண்டவர் நல்ல சுகத்தை தந்திருக்கிறார், சமாதானத்தை தந்திருக்கிறார், சந்தோஷத்தை தந்திருக்கிறார், மனைவி பிள்ளைகளை தந்திருக்கிறார், சர்ச்சி தந்திருக்கிறார், நமக்கு தேவைக்கு எல்லா பணம் நிறையா தந்திருக்கிறார். எல்லாம் தரும் பொழுது நம்ம ஏன் அதுக்கு அப்பாற்பட்ட காரியத்துக்கு ஆசைப்படுது? அதுதான் மனுஷன் செய்கிற தவறு. அவர் நமக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்க லிஸ்டில் எவ்வளோ ஆசீர்வாதம் இருக்குது. இந்த உலகத்துக்கும் ஆவிக்குரிய காரியத்துக்கு வேண்டிய எல்லாம் கொடுக்கும் பொழுது, ஆடம் ஏவாளுக்கு எல்லாம் கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு எந்த குறையும் இல்லை, அவங்க ஏன் ஆண்டவர் ப்ரொவைட் பண்ணாத மற்ற காரியத்துக்கு ஆசைப்படுறாங்க? சாத்தான் அதை கொண்டு வருகிறான். சாத்தான் வந்து ஏவாளை வஞ்சிக்கிறான். இப்பொழுது ஏவாள் வந்து என்ன செய்கிறான், ஷீ இஸ் கோயிங் டு டிசையர் மோர் தென் வாட் காட் கிவன் ஹர். ஆண்டவர் அவளுக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதத்துக்கு மாறாக அவளுக்கு என்ன சொன்னால் ஒரு விருப்பம் ஏற்படுது. இந்த சாத்தான் சொல்கிற காரியத்தின் மேலே விருப்பம் ஏற்படுகிறது. கர்த்தர் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தில் நம்ம சந்தோஷமாக இருக்க வேண்டும். அதுக்கு அப்பாற்பட்ட காரியத்தை சாத்தான் கொடுக்குற காரியத்தில் நம்ம விருப்பமாக இருக்கும் பொழுது நம்ம டேஞ்சரஸ் கிரவுண்டில் வருகிறோம், ஆபத்தான ஒரு இடத்துல நம்ம வருகிறோம். அந்த ஆபத்தான உலகத்தில் நம்ம இடத்துல வரும் பொழுது நமக்கு தாமே நம்ம கேடை ஏற்படுத்தி கொள்வோம். அந்த கேடு வந்து அதிக பாதிப்பை ஏற்படுத்து, மனுக்குள்ள அனைத்துக்கும் அது பாதிப்பை கொண்டு வந்தது. அந்த என்சைசர், இந்த வஞ்சிக்கிறவன் என்ன செய்கிறான் என்றால், உனக்கு இருக்க ஆசீர்வாதத்தில் நீ திருப்தியாகிற, இதுக்கு அப்பாற்பட்டு நான் சில காரியத்தை தருகிறேன், சில சென்சுவல் ப்ளஷிங்கை ப்ளஷரை நான் கொண்டு வரேன், நீ வந்து அதை வந்து பெற்றுக்கொண்டால் ரொம்ப இன்பமாக இருக்கும் என்று சொல்லுகிறான். ஷி பிகின்ஸ் டு டிசையர் சம்திங் மோர் தேன் வாட் காட் ஹஸ் கிவன். அதனால் ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்துக்காக நம்ம நன்றி சொல்லிட்டு கொண்டு சந்தோஷமாக இருக்க வேண்டும். இப்போ உங்களை யோசித்து பாருங்கள், கர்த்தர் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காருன்னு பாருங்கள். எல்லாம் கொடுத்துருக்கிறாரா? சிலருக்கு எல்லாம் கிடைக்கல, ஆனால் உங்களுக்கு எல்லாம் கிடைச்சிருக்கும். கிடைச்சா சோத்திரம் பண்ணுங்கள், சந்தோஷமாக இருங்க, ஆண்டவரை இன்னும் நேசிங்க. நீங்கள் ஆண்டவர் கொடுக்காத காரியத்துக்காக ஏன் ஆசைப்படுறீங்க? அதுதான் உலகம் வந்து இன்றைக்கி அப்படி இருக்கு. இச்சையினால் உண்டான கேட்டுக்கு நம்மை தப்பி, இச்சையினால் உலகத்துக்குள்ளே கேடு வந்தது, கரப்ஷன் வந்தது, சாத்தான் வந்து அங்கே அட்டெம்ப்ட் பண்ணுகிறான் உனக்கு எல்லாமே இருக்குது. தேவன் உன் கர்த்தர் உன் மேய்ப்பராக இருக்கிறார். நீ புல்லுள்ள இடத்துல இருக்கிறாய், அமர்ந்த தனிரண்டையில் இருக்கிறார். ஆத்துமாவை அவர் தேற்றுகிறார், உன்னை அவர் பாதுகாக்கிறார். எந்த விதமான குறைவும் இல்லை, ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன். அப்படி இருக்கும் பொழுது என்ன ஏற்பட்டதென்றால், அந்த சோதனைக்காரன் பிசாசு வந்து வேறு விதமான ஒரு ஆசையை ஏற்படுத்துகிறான். God didn't want her to understand. He just wanted her to obey. God had provided everything for her. அவளுக்கு எல்லாமே கொடுத்துருக்கிறார். அவளுக்கு எட்டர்னல் யூத் கொடுத்துருக்கிறார். எப்பவும் அவள் இளமையாக இருப்பாள். அக்கார்டிங் டு ஹிஸ் ரிச்சஸ் இன் க்ளோரி பை ஜீசஸ் கிரைஸ்ட், அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படியே அவர் எல்லாத்தையும் கொடுத்துருக்கிறார். நாட் அக்கார்டிங் டு ஹர் ஃப்ளஷ்லி டிசையர்ஸ், அவருடைய மாம்ச பிரமான ஆசை அல்ல. அவர் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி எல்லாத்தையுமே கொடுத்துருக்கிறார். அதனால் சாத்தான் வந்து எப்படி நீங்கள் வந்து குழந்தை பெற முடியும், எப்படி நீங்கள் உங்களை ரீப்ரொடியூஸ் பண்ண முடியும், இனவிருத்தி செய்ய முடியும் என்றதான அந்த சீக்ரெட்டை வந்து சர்ப்பமானது ஏவாளுக்கு சொன்னது. ஆண்டவர் வந்து எல்லாத்தையுமே தரேன்னு தான் சொல்லியிருக்கிறார். ஆடமுக்கு ஆண்டவர் வந்து தன்னை ரீப்ரொடியூஸ் பண்ணுவதற்காக, ஒரு சந்ததியை ஏற்படுத்துவதற்காக ஏவாளை கொடுத்துருக்கிறார். அதனால் ஆண்டவருக்கு வந்து ஏற்ற வேளையிலே அவர்கள் தங்களைப் போல குமாரரையும் குமார்த்திகளையும் பெற்று இந்த பூமியை நிரப்ப வேண்டும் என்று அவர் பிளான் வைத்திருக்கிறார். அதையும் அவர் கொடுக்க அதையும் வச்சிருக்க பிளான் வச்சிருக்கிறார். ஆனால் அவசரப்படுறாங்க. அவருடைய ஒரிஜினல் பிளான் எப்படி வந்து தங்களை இனவருத்தி செய்வது, தங்களைப் போல குமாரரையும் குமார்த்திகளையும் எப்படி பெறுவது என்று அவர் மனசில் ஒரு பிளான் இருக்கிறது. ஆனால் இப்பொழுது அதை அவர் வெளிப்படுத்தலை. அவங்க ஏற்ற வேலைக்காக காத்திருக்க வேண்டும். அதனால் அது வந்து அது அவருடைய மனசில் இருக்கிறது. அதற்காகத்தான் ஏவாளை கொடுத்துருக்கிறார். அந்த ரெவலேஷன் அவளுக்கு வருவதற்கு இப்பொழுது சீசன் கிடையாது, இப்பொழுது டைம் கிடையாது. இட் வாஸ் இன் காட்ஸ் டைம் ஆர் சீசன், இப்பொழுது அதனுடைய நேரம் அல்ல. அந்த வெளிப்பாடு வரும்பொழுது, ஏற்ற வேலையில் வரும்பொழுது அவங்க ஸ்போக்கன் வேர்டு சில்ட்ரனை பிறப்பிக்க முடியும். தேவனுடைய ஒரிஜினல் பிளான் படி அதை செய்ய முடியும். ஆனால் அதற்கு முன்னதாக சாத்தான் வந்து அவருடைய பிளானுக்கு முன்னதாக வந்து அவன் வந்து ஒரு டெசப்ஷனை கொண்டு வருகிறான். ஏவாளுக்கு அதை கொண்டு வருகிறான். ஏவாள் பலவீனமாக பாண்டமாக இருக்கபடினாலே அவள் வந்து அவனுடைய ஞானத்துக்கு அவள் செவி கொடுக்கிறாள். அந்த கனியை பார்க்கும் பொழுது இந்த கனியை புசிக்கும் நாளிலே சாகவே சாவீர்கள் என்று ஆண்டவர் சொன்னார். ஆண்டவர் என்றைக்குமே ஒரு ஆப்ஷன் வைக்கிறார். பூமியை தோண்டி அந்த கிரானைட்டை எடுக்கணும், பூமியை தோண்டி அதுக்குள்ள இருக்க பெட்ரோலு, பூமியை தோண்டி அதில் இருக்க எல்லாத்தையுமே எடுக்கணுங்கிறது ஆண்டவர் பிளான் கிடையாது. உதாரணமாக சொல்கிறேன், எல்லாமே பூமியில் வச்சிருக்க தான் செய்கிறார். இரும்பு செம்பு இன்னும் என்னென்ன தேவையோ எல்லாமே பூமிக்குள்ளே தான் இருக்குது. அதை தோண்டி எடுத்து அதை வச்சு செய்யணும்னு ஆண்டவர் சித்தம் கிடையாது. அவனுக்கு ஸ்போக்கன் வேர்டு மேனிஃபெஸ்டேஷன் கொடுத்துருந்தார். வார்த்தை சொன்னான்னா போதும். இப்போ பாம்பே போகணுன்னா பாம்பே போகணுன்னு நினச்சா பாம்பே போயிடலாம், அடுத்த செகண்டில் பாம்பே போயிடலாம். பரலோகம் போகணுனாலே அதான் பரலோகத்துக்கே போயிட்டு வந்துடுவான். டூ வேர்ல்டில் அவன் ஜீவிக்கிறான். அவனுக்கு டிரான்ஸ்போர்ட்டு தேவையில்லை. இச்சையினால் உண்டான அந்த கேடு வந்த பிறகு தான் மனுஷன் அறிவை பயன்படுத்துறான். இதை தோண்டி எடுக்கணும்னு இல்லை. அப்போ அதை ஏன் வச்சிருக்கிறாரு, அதை வந்து எடுத்து தானே செய்யணும் தானே வச்சிருக்கிறான்னு மனுஷன் வந்து அறிவினால கேள்வி கேட்பான். அதை விட நமக்கு ஃபெய்த்து வந்து ஃபெய்த் சிவிலைசேஷன் இருக்குது, விசுவாசத்தினால எல்லாம் செய்ய முடியும். அதனால் அவனை ஃபெய்த் சிவிலைசேஷனில் வச்சிருந்தார். அங்கே விசுவாச நாகரீகம், விசுவாசத்தினால எல்லாத்தையும் செய்ய முடியும். கடல் மேல் அவன் நடக்க முடியும். அவனுக்கு போட்டோ கப்பலோ தேவையில்லை. அவனுக்கு வேண்டிய எல்லாத்தையும் ப்ரொவைட் பண்ணுறார். எல்லா மரத்தின் கனியை அவன் புசிக்கலாம். அவனுக்கு எல்லாமே, அவனுக்கு மகிமையின் வஸ்திரத்தை கொடுத்துருந்தார். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானார்கள் என்று ரோமர் 3:23 சொல்லுங்க. பாவம் செய்யும் பொழுது அந்த மகிமையின் வஸ்திரம் அவனை விட்டு போயிடுச்சு. அவனுக்கு ஹோலி வெயில் ஆண்டவர் வச்சுருந்தார். அவன் வந்து என்ன பஞ்சை எடுத்து நூலை நூற்று அதை மெல்ல கொண்டு துணியாக நெய்யணும் அப்படின்னு கிடையாது. ஆகாயத்து பறவைகள் என்ன செய்யறதில்லை, அவைகள் வந்து விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்க்கறதும் இல்லை, காட்டு பிஷ்பங்கள் நூற்கிறதும் இல்லை, நெய்கிறதும் இல்லை. அவைகளெல்லாம் ஆண்டவர் உடுத்திருக்கிறார், உங்களை அதை விட அதிகமாக உடுத்து வைப்பார். அவங்களுக்கு எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருந்தார். ஆனால் அவனுக்கு என்ன செய்ய, அங்கே எல்லாம் பூமியில் இருக்குது, அந்த ஆப்ஷன் வச்சிருக்கிறார், இது வச்சுக்க. நீ ஃபெய்த்தில் ஜீவிக்கிறா, உன்னுடைய சொந்த அறிவின்படி ஜீவிக்கலாம். ரெண்டு வழியை வச்சிருக்கிறார். ஆனால் அவன் வந்து என்ன அறிவை சூஸ் பண்ணினான். அதிலிருந்து உலகமானது விழுந்து போச்சு. அதெல்லாம் பூமியை தோண்டி தோண்டி எடுத்து பூமியை கெடுத்து போட்டுட்டான். அப்படி ஜீவிக்கணும்னு வச்சுருக்காரா, எல்லாம் இருக்கட்டும், அது பாட்டில் அது அங்கே இருக்கட்டும், நீ அதை வைக்க அதை யூஸ் பண்ணாண்டா, அந்த வழியை யூஸ் பண்ணாண்டா, நீ ஃபெய்த்தில் ஜீவிக்கலாம். உனக்கு டெத்துங்கிறதே கிடையாது. உலகமே பரலோகமாக இருந்தது, பரலோகமும் உலகமும் இணைஞ்சிருந்துச்சு, ரெண்டு வேர்ல்டு அங்கே இணைஞ்சிருந்துச்சு. இவ்விதமான ஒரு நாகரீகத்தில் தான் வச்சுருந்தார், அவனுக்கு எல்லாத்தையும் ப்ரொவைட் பண்ணினார். இப்பொழுது ஆண்டவர் ப்ரொவைட் பண்ணாத மற்ற காரியத்தில் ஆசைப்படணும்னு சொல்லிட்டு அந்த சாத்தான் கொண்டு வந்தான். அதனால் இட் இஸ் குட் ஃபார் ஃபுட், அதை அந்த பழத்தை பார்க்கும் பொழுது குட் ஃபார் ஃபுட், புசிப்புக்கு நல்லதாக இருக்கிறது, ப்ளசன்ட் டு த ஐஸ், அது கண்களுக்கு அது வந்து ரொம்ப அழகாக இருக்கிறது, கண்களை மறை வந்து அது அறிவை உண்டாக்குறது என்று அவர் அந்த ஏவாளதை காண்கிறார். ஆதியாகமம் 3:6 வாசிக்கலாம்.
அப்பொழுது ஸ்திரீயானவள், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமா இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தால் அவனும் புசித்தான்.
இதோ புசிப்புக்கு அது நல்லதா இருக்குது, குட் ஃபார் ஃபுட், அது புசிப்பதற்கு நல்லா இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அண்ட் தட் இட் வாஸ் ப்ளசன்ட் டு த ஐஸ், கண்களுக்கு அது வந்து பார்வைக்கு இன்பமாக இருக்கிறது, அது வந்து புத்தியை தெளிவிக்கிறதாக இருக்கிறது. அண்ட் எ ட்ரீ டு பி டிசையர் டு மேக் ஒன் வாய்ஸ், அது புத்தியை தெளிவிக்கிறதாக இருக்கிறது. 3 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. புசிப்புக்கு நல்லது, பார்வைக்கு இன்பமாக இருக்கிறது, அது புத்தியை தெளிவிக்கிறது, நாலேஜை கொண்டு வருகிறது. The woman in the garden of Eden, that the tree pleasant to the eyes, it was good for food, and a tree made one wise, adu vandu oruthana nyaniya maathu arivaaliyaga maathu. Indha 3 kaaryangala pisas ange kaanvikiraan. Adha vandu kangalin ichai, maamsathin ichai, jeevanathin perumai. மேக் ஒன் வைஸ், அவனை வந்து ஞானியாக அறிவாளியாக மாற்றுவது. அறிவு வந்து இருமாப்பை ஏற்படுத்தும், அறிவு வந்து பெருமையை ஏற்படுத்தும். நமக்கு வெளிப்பாடு வரும்பொழுது நமக்கு பெருமை கிடையாது, நமக்கு சந்தோஷம். ஹல்லேலூயா. வெளிப்பாடை கேட்கும் பொழுது நீங்கள் சந்தோஷப்படணும், எனக்கு நிறைய வெளிப்பாடு இருக்குன்னு பெருமை வரக்கூடாது. பெருமை வந்தால் லூசிபர் மாதிரி ஆயிரும். இங்கே கனியை புசிக்கும் பொழுது அவனை வந்து அது ஞானியாக மாற்றுகிறது, அவனை அறிவாளியாக மாற்றுகிறது. இல்லை உலகம் இன்றைக்கி அறிவினால் தான் கெட்டு போச்சு, நாலேஜினால் கெட்டு போச்சு. அதனால் லஸ்ட்டு வந்து உலகத்தில் வரும்பொழுது உலகம் வந்து விழுந்து போகிறது. அதனால் பாருங்கள், தேவன் எல்லாத்தையும் ப்ரொவைட் பண்ணும் பொழுது உங்களுக்கு எந்துக்கு அது மேலே ஆசை அப்படின்னு ஆண்டவர் வந்து ஆடம் ஈவாள கேட்குறார். எல்லாத்தையும் நான் கொடுத்துருக்கேன்னா எந்த குறையும் இல்லையே, இந்த உலக வாழ்க்கைக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தேவையான எல்லாத்தையும் தந்துட்டு. இன்றைக்கி ஆண்டவர் பைபிளில் நமக்கு எல்லாம் ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறார், உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும், எந்த குறைவும் கிடையாது. ஏன் அதுக்கு அப்பாற்பட்ட காரியத்தை நம்ம நேசிப்பது? இப்போ பென்கேம் ஆண்டவர் என்ன சொன்னார், டோன்ட் ட்ரிங்க், டோன்ட் ஸ்மோக், டோன்ட் டிஃபைல் யுவர் பாடி இன் எனி வே, வென் யூ கெட் ஓல்டர் யூ வில் ஹேவ் எ மினிஸ்ட்ரி. நீ வந்து ஸ்மோக் பண்ணாத, புகை பிடிக்கக்கூடாது, நீ வந்து மதுபானத்தை அருந்தக்கூடாது, உன்னுடைய சரீரத்தை எந்த விதத்திலும் நீ கெடுத்துக்கொள்ளாது. அதாவது டோன்ட் கமிட் அடல்டரி, நீ எந்த விதத்தையும் நீ செய்யாத. அப்படி நீ உன்னை வந்து சுத்திகரித்து கொண்டால் நீ பெரியவன் ஆகும் பொழுது உனக்கு ஒரு ஊழியம் இருக்கிறது. 7 தூதனுடைய ஊழியம் இருக்கிறது, எலியாவின் ஊழியம் இருக்கிறது, மனுஷகுமாருடைய ஊழியம் இருக்கிறது. உனக்கு வந்து நான் ஒரு ஊழியத்தை வச்சுக்கேன், நீ இதில் நீ விழக்கூடாது. இதிலிருந்து உன்னை சுத்திகரித்து கொண்டால் நீ வந்து பெரியவனாகும் பொழுது, இப்பொழுது நீ சிறுவனாக இருக்கிறாய், பெரியவனாகும் பொழுது உனக்கு ஒரு ஊழியம் இருக்கு. 7 வயசு இருக்கும் பொழுதே ஆண்டவர் பேசினார் பாருங்க. இதுதான் அந்த தேவன் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு அப்பாற்பட்ட காரியத்தை அங்கே விரும்புவது. ஆண்டவர் பெண்ணாமுக்கு என்ன சொன்னார், நீ அதை நீ தேடாத, அது மேலே உனக்கு ஆசை வேண்டாம். சோதனைக்காரன் சாத்தான் என்ன செய்வான் என்றால் அதை கொண்டு வந்து தான் உலகத்தையே வீழ்ச்சி அடைய வச்சிட்டான். உலகத்திலே கேடு வந்தது, நீ வந்து அதற்கு ஆசைப்படக்கூடாது. அதே போல் ஆவிக்குறிகளாகிய நம்ம வந்து இந்த முத்திரைகள் திறக்கப்பட்ட பின்பு ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு வந்த பிறகு வார்த்தை சொல்லுகிறதுக்கு அப்பாற்பட்ட காரியத்தை நம்ம தேடக்கூடாது. நல்ல ஆகாரம் வேணுமா, நல்ல ரிச் ஃபுட் உனக்கு தாரேன், உனக்கு நல்ல ட்ரெஸ் தாரேன், நிறைய ட்ரெஸ் உனக்கு தாரேன், காட்டு புஷ்பங்களை உடுத்து வைக்கிறேன், உங்களை உடுத்து வைக்க முடியாதோ? ஆகாயத்து பறவைகளை போசிக்கிற நான் உங்களுக்கு நல்ல ஆகாரம் தர முடியாதோ? உனக்கு ஏற்ற துணையை நான் தருகிறேன், நீ உண்மையாக இருந்தால் விசுவாசத்தோடு இருந்தால் ஏற்ற துணையை தாரு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் கத்தரால முடியும். உங்களுக்கு விசுவாசம் வேணும், தாய் தப்பனுக்கு விசுவாசம் வேணும், அந்த பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட பிள்ளைகள் பெண் பிள்ளைகளுக்கு ஒரு ஜபம் வேணும். சும்மா சர்ச்சைக்கு வந்துட்டு போயிட்டு இருக்கக்கூடாது, தன் வாழ்க்கை குறித்து ஜபிக்கணும். சில பிள்ளைகள் ஞானம் இல்லாதபடி தேவையில்லாத காற்றில் போய் தலையிடும், அதுதான் இச்சையினால் உண்டான கேடு. நீ கத்தருக்கு காத்திருந்தா ஏற்ற விலையில் தருவேன். யாதா எவ்வளோ நாள் தனிமையாக இருந்தான்னு தெரியல, கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷம் தனிமையாக இருந்திருக்கலாம். ஆண்டவர் அந்த அதுக்கு பிறகுதான் ஏவாளை கொடுக்குறார். அதே போல் என்ன சென்றால் அவங்க இனவிருத்தி செய்ய வேண்டும், தங்களைப் போல தேவகுமாரின் குமார்த்திகளையும் பெற வேண்டும் என்றால் அதுக்கு ஆண்டவர் டைம் அண்ட் சீசன் வச்சிருக்கிறார். இது வந்து உன்னுடைய டைம் அண்ட் சீசன் கிடையாது, நீ அதுக்காக காத்திருக்க வேண்டும். அந்த நேரத்தில் தான் சாத்தான் வந்து அந்த பிளானை சொல்லி கொடுக்குறான், எப்படி வந்து உங்களை இனவிருத்தி செய்ய முடியும், இந்த கனியை புசிக்க வேண்டும் என்று அவன் சொல்லும் பொழுது ஏவாள் பறித்து அந்த கனியை புசித்தாள், தன்னுடைய புருஷனுக்கும் அதை கொடுத்தாள் என்று வாசிக்கிறோம். அந்த 6வது வசனத்தை வாசிக்கலாம்.
அப்பொழுது ஸ்திரீயானவள், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்துக்கு விருட்சமாக இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தால் அவனும் புசித்தான்.
இது அவன் புருஷனுக்கு கொடுத்தால் அவனும் கொடு, அவனும் அதை புசித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, இதுதான் அவங்க ஏதேன் தோட்டத்திட்டு வெளியே போக வேண்டிய நேரம் வந்தது. இல்லை இப்பொழுது கிரீன் பாசஸில் இல்லை, அவங்க வந்து புல்லுள்ள இடத்துல இல்லை, அமர்ந்த தண்ணீர் எண்டையில் இல்லை, அங்கே ஏதேனுக்கு வெளியே போனாங்க, மரண இருளின் பள்ளத்தாக்கிலே போனார்கள், ஆண்டவர் அவங்க கூட இல்லை, இதை எல்லாத்தையுமே இழந்து போயிட்டான். 23வது சங்கீதத்தில் சொல்லப்பட்ட எல்லா பிளஸ்ஸிங்கும் அவங்களுக்கு இருந்தது, ஆனால் என்ன சொன்னால் அவருக்கு கொடுத்ததில் அவங்க திருப்தியாக இல்லாதபடி சாத்தான் வந்து அவங்களுடைய அங்கே வேறு ஆசையை கொண்டு வரும் பொழுது வார்த்தைக்கு அப்பாற்பட்ட காரியத்திலே அவங்களுக்கு பிரியம் வந்தது. அதே போல் தான் இன்றைக்கி நம்மளாக வச்சுருக்கிறார். ஆடம் அண்ட் ஈவை எந்த பேசிஸில் வச்சாரோ அதே அடிப்படையில் தான் இன்றைக்கு நம்மளை வைத்திருக்கிறார் என்று பிரதர் பென்கான் சொல்கிறார். நம்ம வார்த்தை என்ன நமக்கு சொல்கிறோம் அந்த ஆசீர்வாதத்தை பெறுங்க. செல்ஃபோன் தந்திருக்கிறாரா, நீங்கள் வேறு ஒருத்தர்கிட்ட தொடர்பு சொந்தக்காரங்களோடு தொடர்பு கொள்றதுக்காக செல்ஃபோன் தந்திருக்கு. சில நியூஸையும் நம்ம தெரிஞ்சுக்கிடலாம், அது தேவையானால் தெரிஞ்சுக்கிடலாம். ஏதோ செல்ஃபோனில் எவ்வளோ பிரயோஜனம் இருக்குது, ஆனால் நீங்கள் வந்து அதை தவறாக பயன்படுத்தினா என்ன ஆகும்? ஆண்டவர் கொடுத்துருக்கிற அந்த லிமிட்டுக்கு அப்பாற்பட்ட காரியத்தை நம்ம தெரிந்து கொள்ளும் பொழுது உங்களுக்கு கேடு ஏற்படும். நீங்கள் ரேப்சரில் கண்டிப்பாக வர முடியாது. செல்ஃபோன் பார்த்துக்கிட்டு தேவையில்லாத ஆண்டவர் ப்ரொவைட் பண்ணாத மற்ற காரியத்தை பார்த்தா ரேப்சரில் வர முடியுமா? ரேப்சரில் வர முடியாது. ஒருவேளை இன்னைக்கு இந்த பிரசங்கத்தை கேட்டிங்கன்னா இன்னிலேருந்து பார்க்காதுங்க, இது வரைக்கும் பார்த்த காரியத்துக்காக ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க, இனிமேட்டு பார்க்காதுங்க. அதனால் பாருங்கள், ஆண்டவர் ப்ரொவைட் பண்ணி எல்லாம் தந்திருக்கிறார், உங்களுக்கு நல்ல நிறைய பணம் தந்திருக்கிறார், நிறைய ட்ரெஸ்ஸு, நிறைய சாப்பாடு, எனக்கு ஆண்டவர் எல்லாம் தந்திருக்கிறார், நான் அதில் திருப்தியாக இருக்க வேண்டியதானே? நான் ஏன் அப்பாற்பட்ட காரியத்தை விரும்புகிறது? யாரும் ஏவாள் அதை தான் செஞ்சாங்க. 23வது சங்கீதத்தில் நமக்கு எது எழுதப்பட்டிருக்குது அது எல்லாமே உங்களுக்கு தரார். ஆடமுக்கு அதை எல்லாம் கொடுத்தார், அபண்டன்ட் ரெவலேஷன் கொடுத்துருந்தார், தேவனை பற்றிய அறிவு அவனுக்கு கொடுக்கப்பட்டது, அவன் ஃபுல்னஸ் ஆஃப் வேர்ல்டில் இருக்கிறான். இப்பொழுது அது என்ன சொல்லுகிறதோ அதில் திருப்தியாகிறாதபடி அந்த சாத்தான் அங்கே வரும் பொழுது அவன் ஏவாளை வஞ்சிக்கும் பொழுது ஆதாமும் மீறுதலுக்குட்பட்டு இந்த உலகம் வந்து உலகத்தில் கேடு வந்தது என்று நம்ம அறிந்திருக்கோம். கத்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் என்றால் அதெல்லாம் நமக்கு ரெடீம் பண்ணும்படியாக தான் அவர் செகண்ட் ஆடமாக வந்தார். ஐ மீன் ரெடீம் பேக் எவ்ரி திங் தட் ஆடம் லாஸ்ட். ஆதாம் இழந்து போன எல்லாத்தையும் நமக்கு திரும்பி தருவதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார், லாஸ்ட் ஆடமாக வந்தார். ஆடம் அண்ட் ஈவ் வந்து ஒரு தாய் தப்பனுக்கு பிறக்கலை, அதனால் கிரியேஷன் They came to the world by creation. ஆனால் நீங்களும் நானும் தாய் தப்பனுக்கு பிறந்திருக்கிறோம், தாயின் மூலமாக உலகத்துக்கு வந்திருக்கிறோம். ஆடம் அண்ட் ஈவ் அப்படி அல்ல. He was in part of the fall. அவன் வீழ்ச்சியில் ஒரு பாகமாக இல்லை, ஆனால் அவன் விழுந்து போனான். அதனால் கர்த்தர் என்ன செய்தால் வேற ஒரு குமாரனை கொண்டு வருகிறார். ஆடம் அவருடைய குமாரனாக இருந்தான், விழுந்து போனான். அதனால் கர்த்தர் என்ன செய்கிறார்னால் வேற ஒரு குமாரன், அவர் தான் இயேசு கிறிஸ்து. அவர் குமாரனாக உலகத்துக்கு வந்தார். அது வந்து என்னென்னா அவர் இஸ்ரீன் மூலமாக வந்தாலும் அவர் வந்து சிருஷ்டிப்பின் மூலமாக தான் வந்திருக்கிறார். தேவன் தனக்கென்று ஒரு சரீரத்தை மரியாளுடைய கற்பத்திலே சிருஷ்டித்தார். ஆனால் நீங்களும் நானும் அப்படி அல்ல. நம்ம வந்து வீழ்ச்சியின் ஒரு பாகமாக இருக்கும், அந்த விழுகையின் ஒரு பாகம். ஆடம் அண்ட் ஈவ் விழுந்து போனதில் ஒரு பாகமாக இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து அப்படி அல்ல, அவர் கண்ணியின் மூலமாக உலகத்தில் வந்தார். ஏன்னா ஆடம் அண்ட் ஈவ் இழந்து போன எல்லாத்தையுமே ரெடீம் பேக் எவ்ரி திங் தட் ஆடம் லாஸ்ட், எல்லாத்தையும் மீட்கும்படியாக அவர் வந்தார். அவருக்கும் என்ன செய்யறதுனால் சேம் டெஸ்டிங் வந்தது. வஸ்கா ஆட்டுக்குட்டியை பலி செலுத்த வேண்டுமென்றால் பிரதான ஆசாரியன் அந்த ஆட்டை வந்து செக் பண்ணணும், அந்த ஆட்டை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண வேண்டும். அதில் ஏதாவது நசல் இருக்கிறதா, ஏதாவது ஊனமுற்றிருக்கிறதா, ஏதாவது நோய் இருக்கிறதா அப்படின்னு பார்க்கணும். அது நோய் கொண்டதாக இருந்தால், அது ஊனமுற்றதாக இருந்தால் அது வந்து பலிக்கு அங்கீகரிக்கப்பட மாட்டார். இயேசு கிறிஸ்து நமக்கு பஸ்கா ஆட்டுக்குட்டியாக இருக்கிறார், அவர் லேம்பாக இருக்கிறார், அவர் மேய்ப்பனாகவும் இருக்கிறார், அவர் பிரதான ஆசாரியராகவும் இருக்கிறார். அப்படின்னா என்ன, தனித்தனியாக ஒரே ஆள் தான். இதுதான் பிதாகுமாரன் பரிசுத்தாவி. இதை புரிய தெரியாத கிறிஸ்தவங்க எத்தனை பேர் இருக்காங்க, எழுத்து கொள்ளும் ஆவியை உயிர்ப்பிக்கிறது. அதனால் பரிசுத்த ஆவியினாலே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டும். பைபிள் நியூஸ் பேப்பர் கிடையாது, அது காம்பவுண்ட் மீனிங்கில் எழுதப்பட்டிருக்குது. அது வெளிப்பாட்டினால் தான் அறிய முடியும், பரிசுத்த ஆவியினால் தான் அறிய முடியும். மாம்சத்துக்குரியவர்கள் தேவனை அறிய முடியாது. மாம்ச சிந்தை மரணம். ஆவியின் சிந்தை உடையவர்களாக நம்ம படிக்கும் பொழுது நமக்கு ஒரு ஆள் தான் தெரியும். அந்த லேம்பை வந்து இன்ஸ்பெக்ட் பண்ண வேண்டும், அதில் ஏதாவது குறை இருக்கா. அப்போ என்ன சொன்னால் டெஸ்டிங் அங்கே கொடுக்கப்படுது. அங்கே இயேசு கிறிஸ்துக்கு அதே டெஸ்டிங் வரும் பொழுது, ஆடம் ஈவுக்கு வந்த அதே டெஸ்டிங் தான். அவர் 40 நாட்கள் உபாசம் இருக்கும்படியாக வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார், பிசாசினால் சோதிக்கும்படியாக கொண்டு போகப்பட்டார். மத்தேயு 4:1 வாசிக்கலாம்.
அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார்.
இதோ பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு போயிட்டார். அப்பொழுது இந்த 3 great temptations அங்கே வருது. என்ன 3 great temptations? மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவர்களும் அன்பு கூறாருங்கள். ஒருவன் உலகத்திலே அன்பு கூர்ந்தால் அவனுக்கு பிதாவின் அன்பு இல்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாக உலகத்தில் உள்ளானவர்களெல்லாம் பிதாவினால் உண்டானவர்கள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவர்கள். உலகம் அதன் இச்சையும் ஒழிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். 1 John 2:15-17 வாசிக்கும். அதனால் 3 great temptations, மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. சாத்தான் அங்கே சோதனைக்காரன் வருகிறான். இவர் ஞானஸ்தானம் பெற்று பரிசுத்தாவியை பெற்றிருக்கிறார். வனாந்தரத்தில் போய் 40 நாட்கள் உபாசம் இருக்கும் பொழுது அந்த நேரத்தில் அவருக்கு பசி வரல. நீங்கள் சின்சியராக உபாசம் ஜெபம் செய்தீங்கன்னா உங்களுக்கு பசி தெரியாது. 40 நாட்கள் உபாசம் பண்ணி முடித்த பிறகு தான் பசி உண்டாகுது. அதனால் உபாசத்தில் தேவனோடு அவர் ஐக்கியப்படுவதனாலே, நீங்கள் தேவனோடு உண்மையிலே உங்களுடைய ஆத்மாவிலே நீங்கள் ஐக்கியப்படும் பொழுது உங்களுக்கு பசி தெரியாது, உங்களுக்கு டயர்ட்னஸ் வராது. ஆனால் உபாச ஜபம் முடித்த பிறகு அவருக்கு பசி வந்தது. அப்பொழுது சாத்தான் அங்கே வந்து டெஸ்டிங் கொண்டு வருகிறான், இந்த கல்லுகள் அப்பமாகும்படி செய்யும் என்று சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார், 4:24.
அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே.
மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். Man shall not live by bread alone, but by every word that proceedeth out of the mouth of God. தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். எனக்கு பிரெட் தேவையில்லை, எனக்கு வார்த்தை தான் தேவை. அதே போல் நம்ம பிரெட்டெல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு, நம்ம சாப்பாடெல்லாம், நம்ம டிஃபன் எல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு இன்றைக்கி தேவசமூகத்துக்கு வந்திருக்கிறீங்க. ஹல்லேலூயா. எனக்கு பிரெட்டு தேவையில்லை, எனக்கு வேர்டு தான் தேவை. ஹல்லேலூயா. ஆல் ஐ நீட் இஸ் த வேர்ட் ஆஃப் காட். சாத்தான்ட்ட சொல்கிறார், ஆல் ஐ நீட் இஸ் த வேர்ட் ஆஃப் காட். சாப்பிடலாம், எல்லோருமே டிஃபன் சாப்பிடலாம், மத்தியானம் சாப்பிட்லாம், அல்லது நைட்டில் கூட சாப்பிட்லாம். சிலர் எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. 3 times 3 hours சாப்பிடாம தான் ஒரு நாள் ஃபாஸ்டிங். நீங்கள் ஈவினிங் சாப்பிட்டீங்கன்னா அது அரை நாள் ஃபாஸ்டிங். அதனால் நம்ம ஆகாரத்தை ஒதுக்கி வைத்து விடும். எனக்கு தேவனுடைய வார்த்தை தேவை. தேவனுடைய வார்த்தை உபாசம் பண்ணி ஜோமனை சொல்லுது. நம்ம தனியாக உபாசம் பண்ணுறது கொஞ்சம் கடினமாக இருக்கலாம். சபையோடு சேர்ந்து உபாசம் பண்ணுவது ஈஸியான காரியம். அதுக்கு பிறகு நீங்கள் உங்கள் வீட்டில் போயிட்டு உங்கள் சொந்த காரியத்துக்காக நீங்கள் ஜெபிக்கலாம். இதுதான் உண்மையான ஃபாஸ்டிங். அதனால் நமக்கு என்ன சொன்னால், ஃபாஸ்டிங் முடித்த பிறகு தான் ஹங்கிரி வருது. அவருக்கு அப்பந்தான் வந்துச்சு. இப்போ சாத்தான் எப்படி ஆதாம் ஏவாளை சோதிக்க வந்தான்னா, அந்த டெம்ப்டர் அங்கேயும் வருகிறான். ஏசு கிறிஸ்துட்ட வரும் பொழுது ஏசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார் என்றால், எனக்கு வந்து வார்த்தை தான் தேவை, எனக்கு பிரெட்டு தேவையில்லை. The devil is tempting him to turn stones into bread. கல்லுகள் அப்பமாகும்படி செய்யும்னு சொன்னால் அவரால் செய்ய முடியுமா? செய்ய முடியும். ஆனால் ஐ டோன்ட் நீட் ஃபுட். அவருடைய சரீரம் சொல்லுகிறது, உனக்கு ஃபுட் தேவை, உனக்கு தாகம் இருக்கிறது, தண்ணீர் தேவைன்னு சொல்லுது. ஆனால் வந்து அவர் என்ன சொல்கிறார் என்றால், எனக்கு ஆகாரத்தை விட தேவனுடைய வார்த்தை தான் தேவை. ஹல்லேலூயா. எனக்கு தண்ணீரை விட எனக்கு வந்து ஜபந்தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி நம்ம இன்னைக்கு ஜபத்துக்கு வந்திருக்கோம். இயேசு கிறிஸ்து தான் சொன்னார். அதன் பின்பு ரெண்டாவது டெஸ்டிங் என்னது வாசிக்கலாம். அடுத்து
பிசாஸ் அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பரிகின் மேல் அவரை நிறுத்தி, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் தாழ குதியும்.
இதோ நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த உப்பிரிக்கையில இருந்து தாழ குதியும். அப்பொழுது தூதர்கள் வந்து உம்மை ஏந்தி கொண்டு போவார்கள். நீர் தேவனுடைய குமாரன் இருந்து நிரூபிக்க வேண்டும். நீர் தேவாலயத்தின் உப்பிரிக்கையிலிருந்து, கோபுரத்துல இருந்து நீர் தலைகளாக குதிக்கும் பொழுது தேவ தூதர்கள் வந்து உம்மை ஏந்தி கொள்வார்கள். உமக்கு எந்த விதமான உம்முடைய பாதம் கல்லில் இடராது என்று அவன் வசனத்தை கோட் பண்ணும் பொழுது, சாத்தானே நான் உனக்கு முன்பாக என்னை ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. Thou shalt not tempt the Lord thy God. உன் தேவனாய கர்த்தரை பரீட்சை பாராது இருப்பாயாக. ஐ டோன்ட் நீட் டு ப்ரூவ் எனி திங் டு யூ. சாத்தான்ட்ட நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இங்கே ஜீவனத்தின் பெருமையை கொண்டு வருகிறோம், ப்ரைட் ஆஃப் லைஃப்பை கொண்டு வரோம். உண்மை எல்லோரும் நம்பணும், அதான் பாப்புலாரிட்டியை விரும்புகிறது. அதனால் நாங்கள் திருநெல்வேலியில் கூட்டம் நடத்தினேன், இப்போ நான் திருச்சியில் கூட்டம் நடத்த போகிறேன், இதோ நான் வந்து முகாம் போடுகிறேன் அப்படின்னு பிரபலப்படுத்துவது. நம்ம பிரபலப்படுத்த வேண்டிய அவசியம், ஆண்டவர் நடத்தினார், நான் அதை செஞ்சேன், அவ்வளோதான். ஆண்டவர் நடத்தினார் திருநெல்வேலியில் மெசேஜ் சென்டரை கட்டணும்னு வழி நடத்தினார், தேவைகளை சந்தித்தார். அது நினச்சதை காட்டிலும் ரொம்ப அருமையாக அமைஞ்சிருக்கு. அது ஆண்டவர் வழி நடத்தார். நானாக என்ன பிரபலப்படுத்தி கொள்வதற்காக நான் அதை செய்யலை. நாங்கள் போய் தங்குறதும் கிடையாது, அதை கட்டி நான் அதை அனுபவிக்கிறதும் இல்லை, அதில் போய் வாசம் பண்ணுவதும் போகிறதில்லை. எதுக்காக? கர்த்தர் லீட் பண்ணார். இல்லை நான் வந்து திருநெல்வேலியில் பெரிய காரியம் செய்ய போகிறேன், திருச்சியில் பெரிய காரியம் செய்ய போகிறேன், மதுரையில், இது தன்னைத்தானே பிரபலப்படுத்தி கொள்வது. இவனுக்கு ஜீவனத்தின் பெருமை இருக்கு. யார் வருவா? 10-20 பேர் வரமாட்டாங்க. இப்படியாக தன்னைத்தானே பிரபலப்படுத்தி கொள்வது, தன்னைத்தானே மகிமைப்படுத்தி கொள்வது. இயேசு கிறிஸ்து, நான் உனக்கு முன்பாக ப்ரூவ் பண்ண வேண்டும், நான் தேவனுடைய ஊழியக்காரனை நான் ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. என்ன அவர் ப்ரூவ் பண்ணுவார்? நான் தேவனால் அழைக்கப்பட்டான்னா அவர் என்ன நிரூபிப்பார்? நானாக என்ன நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு அந்த பெருமை தேவையில்லை. அதன் பின்பு உயரமான மலையிலே கொண்டு சென்று எல்லாத்தையும் உலகத்தில் இருக்க எல்லாத்தையும் அதன் மகிமையை காண்பித்து நீ சசங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொள்ளும் பொழுது இது எல்லாத்தையும் உமக்கு தருவேன் அப்படின்னு சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்து அப்பாலே போச்சா தானேங்கிற இந்த நேரத்தில் தான் அவனை கடிந்து கொள்ளுகிற Get thee hence Satan. Thou shalt worship the Lord thy God. உன் தேவனாய கர்த்தர் ஒருவரே நீ ஆராதனை செய்ய வேண்டும் என்று இப்பொழுது அவனை கடிந்து கொள்கிற சில நேரத்தில் பிசாசை நம்ம கடிந்து கொள்ள வேண்டும். அந்தகார கிரியைகளை நம்ம கடிந்து கொள்ள வேண்டும், எதிர்த்து நிற்க வேண்டும். அப்பொழுது சாத்தான் அவரை விட்டு விலகி போனான். பின்பு தேவதூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள். 11 வசனத்தை வாசிக்கிறேன்.
அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான், உடனே தேவதூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள்.
இதோ தேவதூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள். பாருங்க, சாத்தான் அங்கே விலகும் பொழுது தேவதூதர்கள் வருகிறாங்க, அவரை பலப்படுத்துகிறார்கள். தேவதூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை, நம்ம இதெல்லாம் வந்து விட்டு நம்மை சுத்திகரித்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் வச்சு நம்மை சுத்திகரிக்கும் பொழுது அவர் என்ன செய்கிறார் என்றால் நம்மை பரிசுத்தமாக்கிறார். எஜமானுக்கு உபயோகமான இதோ கனத்துக்குரிய பாத்திரமாக வருமாறு ஒருவன் இவர்களை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரிக்கும் ஆயத்தப்பட்ட கனத்துக்குரிய பாத்திரனாக இருப்பான். ஆண்டவர் அவனை தான் ஊழியத்தில் பிரயோஜனப்படுத்துவார். இதை விட்டு அவன் சுத்திகரிக்க வேண்டும். இந்த ஏவாள் அங்கே என்ன செய்தால் என்றால் அங்கே ஆண்டவருடைய கொடுத்ததுக்கு அப்பாற்பட்ட காரியத்தை விரும்பினாள். அதனால் உலகத்திலே இச்சையினால் வந்து கேடு வந்தது. இங்கே ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து ஆடம் இழந்து போன எல்லாத்தையும் ரெடீம் பண்ணுகிறார். அவர் வந்து முதலாவது அவர் பலி செலுத்தப்படுறதுக்கு முன்னதாக அவர் டெஸ்ட் பண்ணப்பட வேண்டும். அங்கே டெஸ்டிங் வந்தது, சோதனைக்காரன் பிசாஸ் அங்கே டெஸ்டிங் கொண்டு வரும் பொழுது அவர் எல்லாத்தையும் ஜெயிச்சிட்டார். ஹல்லேலூயா. அந்த டெஸ்டிங் வந்து ப்ரூவ் பண்ணது, அவர் வந்து தேவனுடைய குமாரன் என்பதை ப்ரூவ் பண்ணது. தட்ஸ் வயர் ஹீ ஃபெயில்டு. சாத்தான் வந்து ஏதேனிலே விழுந்து போனான். தட்ஸ் வயர் ஜீசஸ் சக்சீடர். அங்கே தான் இயேசு ஜெயித்தார். இப்பொழுது ஏஞ்சல்ஸ் வந்து அவரை பணிவிடை செய்கிறார்கள். அதன் பின்பு அவர் வந்து வல்லமையாக பயன்படுத்தப்படுகிறார். யூதயா, சமரியா, கலிலேயா என்ற இடங்களிலே அவர் அற்புதங்களை செய்தார். ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணினார். அவர் எல்லா சோதனைகளையும் பாஸ் பண்ணிட்டார். ஆடம் என்று ஃபெயில் ஆயிட்டான். இப்பொழுது அவர் பாஸ் பண்ண பிறகு பாசஸ் த டெஸ்ட். இப்பொழுது ஏஞ்சல்ஸ் வந்து அவரை பணிவிடை செய்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையானுள்ள ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களிலே சாத்தான் நமக்கு அந்த லஸ்ட்டை கொண்டு வரும் பொழுது, அந்த டிசைரை கொண்டு வரும் பொழுது என்ன செய்யணும், உங்களை குறித்து இருந்துக்கிற ப்ரோக்ராம் வந்து அது வந்து நிறைவேறாமல் போகும். உங்களை அழைச்ச நோக்கம், உங்களை தெரிந்து கொண்ட நோக்கம், உங்களை வார்த்தையில் கொண்டு வந்த நோக்கம் வந்து அது வந்து நிறைவேறாது. நீங்களே கெடுத்துக்கொள்ளுங்க. ஐ ஆம் கோயிங் டு ருயின் த ஹோல் ப்ரோக்ராம் தட் காட் ஹேஸ் டு மீ. கர்த்தர் என்னை கொண்டுள்ள அந்த ப்ரோக்ராமை நான் வந்து அதை அழித்து போடுகிறேன், ருயின் பண்ண, நான் பாழாக்கி போடுவேன். ஒரு பையன் வந்தான்னா நல்லா ஆண்டவரை தேடணும், ஆவியில் வளரணும், ஆவிக்குரியவனாக இருக்கணும், ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணணும், சாட்சியாக ஜீவிக்கணும். ஆனால் ஆண்டவர் பிரியமில்லாத காரியத்தை செய்யும் பொழுது இந்த சபையில் நிலைச்சிருக்க முடியாது. அவன் தன்னைத்தானே ருயின் பண்ணி கொள்ளுகிறான். அதே எந்த மனுஷன்தான் தன்னைத்தானே அழிச்சு கொள்ளுகிறான். ஐ ஆம் கோயிங் டு பிரிங் சஃபரிங் அப்பான் மைசெல். என் மேலே உபத்திரத்தை நானே கொண்டு வந்திருக்கேன். அதே போல் தான் ஆடம் அண்ட் ஈவ். ஜீசஸ் கிரைஸ்ட் என்ன செஞ்சார், அதை ஜெயிச்சதுனால அவர் சேவியராய் மாறினார். எல்லாத்துக்கும் எல்லாமாய் மாறினார். அவர் நம்முடைய எஜமான், நம்முடைய ஹஸ்பண்டு, நம்முடைய பிரைட் குரூம், நம்முடைய எஜமான், எல்லாத்துக்கும் எல்லாமா பிளஸ்ஸிங்காக மாறிட்டார். கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் இண்டையில கொண்டு வந்து விடுகிறார். அவர் என் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தினத்தை என் நீதியின் பாதையில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் தடி என்னை தேற்றும். அவர் என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. நான் ஜீவனம் நிச்சயமாகவே ஜீவனோட நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் ஒன் பை ஒன்னாக பிளஸ்ஸிங் வந்துக்கிட்டே இருக்கு. நன்மையும் கிருபை என்ன தொடரும், நான் அவரை ஃபாலோ பண்ணால் எனக்கு நன்மையும் கிருபையும் வருகிறது. நான் கர்த்தருடைய வீட்டிலே ராப்சரில் நான் பங்கு பெறுவேன். எவ்வளோ இதுக்கு மேலே என்ன ஆசீர்வாதம் தேவை? இதுக்கு அப்பாற்பட்டு இருக்க காரியத்தை சாத்தான் வந்து கொண்டு வரும் பொழுது அதில் ஏன் நம்ம ஆசைப்படுது? அது ஆசைப்பட்டு நம்ம லைஃப்பை நம்மளே கெடுத்து கொடுறோம். ஆண்டோர் நம்மளை பயன்படுத்தாத முடியாத லெவலில் ஏன் மாறுகிறோம்? ஊழியம் செய்யணும்னு ஆசை இருக்குது, கர்த்தர் நம்மளை பயன்படுத்தணும்னு ஆசை இருக்குது, ஆனால் பயன்படுத்த முடியாது. என்னென்னா நம்ம வாழ்க்கையை நம்ம ருயின் பண்ணிட்டோம். கர்த்தர் என்னெல்லாம் நமக்கு ப்ரொவைட் பண்ணார், அதுக்காக டெய்லி சோத்திரம் செலுத்தும். இது என்னுடைய எபிலிட்டினால் வரல, அவர் எனக்கு அந்த கிருபையை கொடுத்துருக்கிறார், அவர் எனக்கு அந்த எல்லா ஆசீர்வாதத்தையும் தந்தார், அவர்கிட்டருந்து வந்திருக்குன்னு நினச்சி டெய்லி சோத்திரம் பண்ணால் இன்னும் அதிகமான கிருபை கிடைக்குமே. இதில் எந்த குறையும் உண்டா? அந்த மெசேஜில் எந்த குறையும் கிடையாது. கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிற அந்த தாட்சி அடையும் எல்லாத்தையும் ஆண்டவர் ஏற்ற வேலையில் ப்ரொவைட் பண்ணுவார். அவருடைய வேலைக்காக காத்திருக்கும் பொழுது நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கும்? அதுக்கு டைம் அண்ட் சீசன் உண்டு. அங்கே டைம் அண்ட் சீசனுக்காக அவள் காத்திருக்கவில்லை, அந்த ஏவாள் காத்திருக்கவில்லை. சத்ரு வந்து அங்கே வஞ்சிக்கும் பொழுது அவளுடைய பிளான் ஒரிஜினல் பிளானுக்கு அப்பாற்பட்ட காரியத்திலே அங்கே போகும் பொழுது அவள் தன்னைத்தானே கெடுத்து கொண்டாள். அல்ல, உங்களுக்கு என்ன தேவைன்னு பாருங்க, வார்த்தையின்படி சரியா இருக்கா கேளுங்க, எல்லாம் கிடைக்கும். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். அந்த அஞ்சாம் வசனத்தை வாசிக்கலாம்.
நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், உமது கோலும் அது தடியும் என்னை தேற்றும்.
இதோ மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். மரண இருளின் பள்ளத்தாக்கு இருக்கிறது, அது வழியாக சில நேரத்தில் நடக்கும் பொழுது அதை தாண்டுனா ரொம்ப நிறைய புல் இருக்கு, செழிப்பான இடம் இருக்கு. ஆனால் மேய்ப்பன் என்ன நடத்துகிறார் என்றால் சில நேரங்களை மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடத்துகிறார். அந்த பள்ளத்தாக்கில் நடக்கும் பொழுது நம்ம பயப்படாண்டாம், ஏன்னா அவர் நம்ம கூட இருக்கிறார். அவர் நம்மளோட கூட இருக்கும் பொழுது அந்த இருளின் பள்ளத்தாக்கை தாண்டி அங்கே போயிட்டா ரொம்ப செழிப்பான இடம். அப்போ அந்த செழிப்பான இடத்துக்கு போகணுன்னா அந்த மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடக்க வேண்டியதாக இருக்கு. அதான் ட்ரையல்ஸ் அண்ட் டெஸ்டிங், நம்ம வாழ்க்கையில் இருக்கிற சோதனைகள் பிரச்சனைகள் அது நமக்கு மரண இருளின் பள்ளத்தாக்காக இருக்கும். நம்ம என்ன பிலீவ் பண்ணுவோம்? எப்பொழுதும் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், இந்த மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நான் போகும் பொழுது அதை இதுக்கு பின் இதை நான் இதை தாண்டி வெளியே வரும் பொழுது இதிலிருந்து நான் மீண்டு வரும் பொழுது இந்த சூழ்நிலையிலிருந்து மீண்டு வரும் பொழுது எனக்கு பெரிய பிளஸ்ஸிங் இருக்கு அப்படின்னு நீங்கள் பிலீவ் பண்ணும். அதனால் அவருடைய வழி என்ன செய்யணும்னா அங்கே இருக்கு ரெட்சி வழியாக நடத்துகிறார். எந்த பக்கமும் அவங்க தப்பிச்சு போக முடியாது. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களை ரெட்சி வழியாக நடத்தும் பொழுது ரெட்சியை தாண்டிட்டா அதுக்கு பிறகு எவ்வளோ பிளஸ்ஸிங் இருக்குது. ஆனால் அவருடைய பாதை வந்து ரெட்சி வழியாக இருக்கிறது. பென்காமி என்ன சென்றால் சாரோன் ரோஸ் அவருடைய மகள் வந்து 18 குழந்தை, 18 months old. இப்பொழுது அந்த குழந்தைக்காக அவர் ஜெபிக்கிறார், பிளாக் சீட்டு வந்து அவருக்கு முன்னால் விழுது, ஒரு கருப்பு திரை வந்து அவருக்கு முன்னால் வந்து அவர் கண்களுக்கு எதிராக தோன்றுகிறது. அதனால் ஆண்டவர் வந்து ஜெபத்தை கேட்கலன்னு அர்த்தம். அந்த குழந்தையை ஆண்டவர் எடுத்துக்கிட போகிறார், 18 சாரோன் ரோஸ். அப்படி இருக்கும் பொழுது அப்புறம் என்ன செய்கிறார் என்றால் அந்த குழந்தைக்கு முத்தம் கொடுத்து காட் பிளஸ் யூன்னு சொல்கிறார். காட் பிளஸ் யூ ஸ்வீட் ஹார்ட் என்று சொல்லி முத்தம் கொடுத்து நான் உன்னை வந்து அடக்கம் பண்ணிடுவேன், ஆனால் ஐ வில் மீட் யூ இன் த மார்னிங், காலையிலே உன்னை நான் சந்திப்பேன். லார்ட் யூ கிவ் ஹர் டு மீ, யூ ஆர் டேக்கிங் ஹர் அவே. ஆண்டவரே, நீர் எனக்கு அந்த குழந்தையை கொடுத்தீர், நீர் அவரை வந்து எடுத்துக்கொண்டீர், நீர் என்னை கொன்று போட்டாலும் நான் இடத்துல விசுவாசமாக இருப்பேன் என்று சொல்லுகிறார். நீர் இந்த குழந்தைய லோனாக எனக்கு கடனாக கொடுத்துருக்கிறீர். யூ ஹீ ஜஸ்ட் லோன் ஹர் டு மீ ஃபார் அ வைல், கொஞ்ச காலத்துக்கு எனக்கு கடனாக இந்த குழந்தையை கொடுத்துருக்கிறீர், இப்பொழுது நீர் இந்த குழந்தையை எடுத்துக்கொள்ளுகிறீர் என்று சொல்லி அவர் குழந்தையை அடக்கம் பண்ணிட்டு விட்டார். ஆனால் அதுக்கு பிறகு ரொம்ப சோர்வடைந்து அவர் சூசைட் பண்ணிக்கொள்ளலாமா என்று அவருக்கு அவர் சில காரியங்களை அவர் பிரயாசப்பட்டார். ஆனால் ஆண்டவர் அதுக்கு விடலை, அந்த அளவுக்கு அவர் வந்து துக்கப்பட்டார். ஒரு நாளில் அவர் சொப்பனம் காண்கிறார், ட்ரீம் அவருக்கு வருகிறது. அவர் ஒரு பள்ளத்தாக்கிலே இருக்கும் பொழுது அங்கே ஒரு வேகன், ஒரு வாகனம் வந்து சக்கரம் உடைஞ்சி கீழே கிடக்குது, உடஞ்சி கிடக்குது. அதே போல் அவர் லைஃப்பில் அவிதமான ஒரு சோதனை. அங்கே பார்க்கும் பொழுது ஒரு யங் கேர்ள் இருக்கிறாள். அவள் 20 வயசு இருக்கும். அவள் வந்து டேடி டேடின்னு கூப்பிடுகிறாள். இவர் பார்த்தா இவரும் 20 வயசாக இருக்கார், சேம் ஏஜில் இருக்கிறாங்க. இவரும் யங் மேனாக இருக்கிறார். டேடி டேடின்னு கூப்பிடுறத சாரோன் வந்து சின்ன 18 மாத குழந்தையாக இருந்தாலும் இப்பொழுது ஒரு பெரிய பொண்ணு 18-19 வயசாக இருக்கிறாளே அப்படின்னு பார்க்கும் பொழுது அவள் சொல்லுகிறா, அப்பா நீங்கள் இம்மார்டாலிட்டியை பிலீவ் பண்ணுறீங்களா? நீங்கள் அதை பற்றி பிரசங்கம் பண்ணீங்கன்னா, நான் தான் உங்கள் மகள் சாரோன் ரோஸ். இப்பொழுது நான் எங்கே இருக்கிறேன் பரலோராஜ்யத்தில்? அது எங்கே 18 மாத குழந்தை எங்கேளாக மாறி இருக்கு. இவர் வந்து வயசு அதிகமாக இருந்தது, இவர் 20 வயசுக்கு வந்துட்டார். ரெண்டு பேரும் சேம் ஏஜில் இருக்காங்க, தகப்பன மகளும் சேம் ஏஜ். பரலோகத்தில் போனால் அப்படி தான் இருக்க போகிறோம். ஹல்லேலூயா. எல்லோரும் சேம் ஏஜ். உங்கள் பிள்ளைகளை நீங்கள் ஆவிக்குரிய பிழமாக வழி நடத்தினீங்கன்னா அது அங்கே இருக்கும். அது செல்ஃபோனே பார்த்துக்கிட்டு இருந்தால் படிப்பும் வராது, பிறகு என்ன செய்யாது, பரலோகராஜ்யமும் வந்து சேராது. இங்கே இருக்க பிள்ளைகளுக்கு தான் சொல்கிறேன், நீங்கள் சர்ச்சு முடிஞ்ச உடனே உடனே செல்ஃபோனில் இறங்கிடுவீங்க, நீங்கள் பரலோகராஜ்யம் வரமாட்டீங்க, பாதாளத்துக்கு தான் போவீங்க. உங்கள் அம்மா அப்பா அதை கண்டிக்கலை. சில பிள்ளைகள் செல்ஃபோன் பார்த்தாலும் படிச்சிருது, அதனால் அந்த பேரண்ட்ஸ் வந்து அதை கேர் பண்ணுறது இல்லை. சில பிள்ளைகள் செல்ஃபோன் பார்த்து படிக்காமலே சிகரெட்டு போகுது. படிப்பும் வருதில்லை, பரலோகராஜ்யமும் போகிறதில்லை. காரணம் என்ன? ஆண்டவர் கொடுத்த சந்தோஷத்துக்கு அப்பாற்பட்டு வேறு சந்தோஷத்தை தேடுவது, அந்த செல்ஃபோனில் சந்தோஷத்தை தேடுவது, அங்கே கேம்ஸ் எல்லாம் பார்ப்பது. அதனால் இப்பொழுது சாரோன் வந்து 18 மாத குழந்தை, அவள் இப்பொழுது இப்போ 18-20, இவரும் அங்கே யங் ஏஜாக, ரெண்டு பேரும் சேம் ஏஜில் இருக்கிறாங்க. அதனால் பாருங்கள், ஆண்டவர் வந்து அவரை தேற்றுகிறார். அந்த சொப்பனம் கொடுத்து உன் மகா இந்த இடத்துல இருக்கிறா, இந்த பொசிஷனில் இருக்கிறா, நீனும் அந்த இடத்துக்கு போகிறான்னு அங்கே அவரை தேய்ச்சிக்கிற போது கோலும் மொழி தடியும் என்னை தேய்ச்சும். அவர் மரண இருளின் பள்ளத்தாக்கில் போகிறார். அவர் வந்து டெஸ்டிங் அண்ட் ட்ரையல்ஸில் அங்கே போகும் பொழுது கர்த்தர் அவர் கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. பிறகு அந்த பக்கம் வந்த பிறகு இப்பொழுது ஆண்டவர் அவரை தேய்ச்சின உடனே அவருக்கு துக்கம் போய்விட்டது. அவர் சுசைட் பண்ணி கொள்ளணும்னு அதுக்கு பிறகு நினைக்கலை. அதுக்கு பிறகு கர்த்தர் அவரை ஊழியத்தில் வல்லமையாக பயன்படுத்தினார். கிரேட்டஸ்ட் மிரக்கிள்ஸ் நடந்தது. சத்தியம் அதிகமாக வெளிப்பட்டது. மூத்திரைகள் திறக்கப்பட்டு தேவரேஷம் வெளிப்பட்ட ஆண்டவர் அவரை வல்லமையாக பயன்படுத்தினார். அவர் தன்னுடைய பொசிஷனை அறிந்து கொண்டார். தான் 7வது தூதன் என்பதை அறிந்து கொண்டார். எலியாவின் ஆவியுடைய தீர்க்க தரிசியம் என்பது ஆண்டவர் அவரை பயங்கரமாக பயன்படுத்தினார். பாருங்கள், அந்த மரண இருளின் பள்ளத்தாக்கு வரும்பொழுது அதை தாண்டின பிறகு பெரிய பிளஸ்ஸிங் இருக்கு. ஹல்லேலூயா. அந்த நேரத்தில் ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். ஆமென். ஒரு ஸ்டோரியை சொல்லிட்டு முடிச்சிடலாம், நேரம் நிறைய ஆயிடுச்சு. ஆரம்பத்தில் ரொம்ப நேரத்தை கடத்திட்டேன். ஒரு ஆவிக்குரிய மனுஷன், அந்த காலத்தில் வாழ்ந்த மனுஷன், 100-200 வருஷத்துக்கு முன்னதாக வாழ்ந்த மனுஷன், ஒரு ஆவிக்குரியவன் ஒரு சொப்பனம் காண்கிறான். ஐ வாஸ் வாக்கிங் அலாங் த பீச் வித் மை லார்ட். பீச்சில் வந்து ஆண்டவரோடு கூட அவன் நடக்கிறான். அப்பொழுது என்ன, டார்க் ஸ்கையாக இருக்கிறது, இருளாக இருக்கிறது, மேகம் இருண்டு காணப்படுகிறது, ஃப்ளாஷ் லைட் அடிக்குது. திடீர் திடீர் ஃப்ளாஷ் லைட்டு வெடிக்கும் பொழுது அவன் பின்னால் பார்க்குறான், 2 ஃபுட்ஸ்டெப்ஸு அங்கே இருக்குது, 2 செட்ஸ் ஆஃப் ஃபுட்ஸ். ஐ நோட்டீஸ் 2 செட்ஸ் ஆஃப் ஃபுட் பிரிண்ட்ஸ் இன் த சேண்ட். அந்த 2 செட்டு, 2 பேர் நடந்தால் 4 கால் தடம் இருக்கும், 2 செட்டு இருக்கும். அதே போல் அந்த கால் தடம் வந்து அந்த பீச்சில் ஈரமான அந்த சாண்டில் அது பதிஞ்சிருக்குது. 1 belonging to me and 1 to my Lord. ஒன்று வந்து என்னுடைய காலடி, இன்னொன்று என்னுடைய ஆண்டவருடைய காலடி. ஆஃப்டர் த லாஸ் சீன் ஆஃப் மை லைஃப் ஃப்ளாஷ் பிஃபோர் மீ, என்னுடைய வாழ்க்கையின் கடைசி காட்சி வரும் பொழுது, ஐ லுக்ட் பேக் அட் த ஃபுட் பிரிண்ட்ஸ் இன் த சாண்ட். நான் வந்து பின்னால் திரும்பி பார்த்தேன், என்னுடைய காலடிகள், அந்த வழி என் கால் தடங்களை பார்த்தேன். அப்பொழுது என்ன செய்யணும்னா, எனக்கு வந்து ரொம்ப சேடஸ்ட் டைம் வரும், துக்கமான நேரம் வரும்பொழுது, தேர் வாஸ் ஒன்லி 1 செட் ஆஃப் ஃபுட் பிரிண்ட்ஸ், ஒரே ஒரு செட்டு ஃபுட் பிரிண்ட்ஸ் தான் இருக்குது, 2 காலடி தான் இருக்குது, 4 இல்லை. தட் திஸ் ரியலி ட்ரபுள்டு மீ. அது எனக்கு ரொம்ப கலக்கத்தை ஏற்படுத்தினது. அப்பொழுது ஆண்டவர்கிட்ட அவர் கேட்குறார், லார்ட் யூ ஷெட் ஒன்ஸ் ஐ டிசைட் டு ஃபாலோ யூ, யூ வாக் வித் மீ ஆல் த வே. ஆண்டவரே நீ சொன்னீர், நான் காலடியை வைத்து வைக்கும் பொழுது கடைசி வரைக்கும் நான் உன்னோடு கூட வருவேன்னு சொன்னீரே. பட் ஐ நோட்டீஸ் தட் டூரிங் த சேடஸ்ட் அண்ட் மோஸ்ட் ட்ரபுள்சம் டைம், துக்கமான நேரம், கலங்க வேண்டிய நேரத்தில் ஆஃப் மை லைஃப், என் வாழ்க்கையில் அப்படி வரும்பொழுது தேர் வாஸ் ஒன்லி ஒன் செட் ஆஃப் ஃபுட் பிரிண்ட்ஸ், ஒரு செட் ஃபுட் பிரிண்ட்ஸ் தான் அதில் இருக்குது, இன்னொரு செட் அங்கே இல்லை. ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வை வென் ஐ நீட் யூ த மோஸ்ட், நான் எனக்கு நீர் அதிகமாக தேவைப்படும் பொழுது ஒரு செட்டு தான் அங்கே இருக்குது. நானாக தான் நடந்து வந்த மாதிரி இருக்குது, என் கூட நீர் வந்த மாதிரி தெரியல, உம்முடைய காலடிகளை நான் காணவில்லை, யூ வுட் லீவ் மீ, என்னை விட்டு நீர் கடந்து போயிட்டீரே அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், மை ப்ரெசியஸ் சைல்டு, ஐ லவ் யூ அண்ட் வில் நெவர் லீவ் யூ, என் அருமையான குழந்தையே நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவது கிடையாது, நெவர் எவர், எந்த நேரத்திலையும் எப்பொழுதும், டூரிங் யுவர் ட்ரையல்ஸ் அண்ட் டெஸ்டிங், உன்னுடைய சோதனைகள், உன்னுடைய பிரச்சனைகள், எந்த நேரத்திலையும் நான் உன்னை விட்டு விலகுவது கிடையாது. வென் யூ சா ஒன்லி ஒன் செட் ஆஃப் ஃபுட் பிரிண்ட்ஸ், நீ வந்து ஒரே ஒரு ஒரு செட் ஆஃப் அந்த காலடிகளை பார்க்கும் பொழுது அது என்ன அர்த்தம் என்றால், இட் வாஸ் தென் தட் ஐ கேரிட் யூ, நான் உன்னை தூக்கி சுமந்துக்கிட்டு போகிறேன், தூக்கி சுமந்தால் ஒரே ஒரு காலத்தால் ஒரு செட்டு தான் அங்கே இருக்கும், நான் உனக்கு டெஸ்டிங் வரும்பொழுது, உனக்கு சோதனையில் வரும்பொழுது நான் உன்னை தூக்கி சுமக்கிறேன், அதனால் தான் இன்னொரு காலடி காணலை, உன்னுடைய காலடி காணலை, என்னுடைய காலடி இருக்குது, நான் உன்னை தூக்கி சுமக்க, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு, டெலைட் இன் த லார்ட், நீ கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இதயத்தின் வேண்டுதலை உனக்கு அருளி செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், ட்ரஸ்ட் இன் த லார்ட், கர்த்தர் மேலே நம்பிக்கையாய் வைங்க, எல்லாத்துலேயும் சோதனை செய்யுங்கள். இதுதான் தேவனுடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. எல்லா நேரத்துலையும் நம்ம சந்தோஷமாக இருக்க வேண்டும், ஏன்னா கர்த்தர் நம்மோடு கூட இருக்க, மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன், ஐ வில் ஃபியர் நோ ஈவில், நான் வந்து எதுக்குமே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா தேவரீர் என்னோடு கூட இருக்கிறார், அவர் நம்ம தூக்கி சமக்கிறார். ரெண்டு செட்டு அங்கே இல்லை, ஒரு செட்டு தான் அங்கே இருக்குது, ஏன் அது என்னை விட்டு விலகிட்டாரா, இல்லை, அவர் நம்மை தூக்கி சுமக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு ஹீலிங் தேவையா? யூ வாண்ட் டு பி ஹீல்டு, வாட் ஆர் யூ டெல்லிங் காட்? நீங்கள் சுகம் தேவைன்னு ஆண்டவர்ட்ட என்ன சொல்கிறீங்க? ஆண்டவரே நான் சுகம் தந்தா உங்களுடைய வார்த்தைக்காக நான் ஜீவிப்பேன். வாட் டு யூ வாண்ட் டு டூ வித் யுவர் லைஃப் வென் யூ கெட் ஹீல்டு? நீங்கள் சுகம் பெற்றா நீங்கள் அதுக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையை எப்படி செய்வீங்க அதை இப்போ சொல்லணும். ஆண்டவரே நான் இப்பொழுது பாதிக்கப்பட்டிருக்கிறேன், என் கால் பாதிக்கப்பட்டிருக்குது, எனக்கு பல சூழ்நிலைகள் இருக்கிறது, நான் வந்து நீர் எனக்கு சுகம் தந்தால் நான் இதே மாதிரி ஜீவிக்க மாட்டேன், இதை விட நான் பெட்டராக ஜீவிப்பேன் அப்படி சொல்லி பாருங்கள், உங்களுக்கு சுகமாகும். நம்ம அதை சொல்கிறதே இல்லை, சுகம் கிடச்சுனா ஜாலியாக இருக்கலாம், இன்னும் நம்ம இஷ்டம் போல் ஜீவிக்கலாம், ஆனால் எப்போமாவது நம்ம சொல்கிறோமா, ஆண்டவரே நான் 1000 ரூபா பொருத்தனை காணிக்க கொடுத்துருவேன், அதெல்லாம் ஈஸி, நான் 10000 ரூபா கொடுத்துருந்தேன், நான் சர்ச்சில் கூட சாப்பாடு போட்டிருந்தேன், அந்த பொருத்தனைலாம் ஈஸி. நீங்கள் ஆவிக்குரிய பிரமா முன்னால் விட நான் ஸ்பிரிச்சுவலாக இருப்பேன், சின்சியராக இருப்பேன்னு ஒப்பு கொடுக்கறது கஷ்டமான காரியம். அதனால் ட்ரையல்ஸ் வரும் பொழுது, சோதனைகள் வரும் பொழுது, அதெல்லாம் ஒரு சீசன், அதுக்கு ஒரு முடிவு உண்டு, நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. ஆண்டவர் அந்த நேரத்தில் நம்மை தூக்கி சுமக்கிறார், அவர் நம்மை விட்டு விலகுவதில்லை, நீங்கள் வார்த்தையை நேசித்தா உங்களை விட்டு அவர் விலகவே மாட்டார். ஹல்லேலூயா. அதான் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பல்லாப்புக்கு பயப்படு, தேவரீர் என்னோடு கூட இருக்கிற, உமது கோலும் உமது தடி என்னை தேற்று, சியர்லி குட்னஸ் அண்ட் மெர்சி ஷல் ஃபாலோ ஆல் த டேஸ் ஆஃப் மை லைஃப். அதான் எல்லா நாளும் என்ன வாழ்நாள் முழுசும் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். உண்மையில் நீங்கள் கர்த்தரை உங்கள் மேய்ப்பராக ஏற்றுக்கொண்டீங்கன்னா, நீங்கள் ஆடாக இருந்தீங்கன்னா, உங்களுக்கு வாழ்நாள் முழுசும் டெய்லி அவர் வந்து நியூ கிரேஸ் தருவார், புதிய கிருபை தருவார். ஆண்டவரே இந்த நாளுக்கு வேண்டிய புதிய கிருபை தார், இந்த நாளிலே நான் சோதனைக்கு உட்படாதபடி தீமென்று நான் ரட்சித்துக் கொள்ள, நான் டெய்லி என்னுடைய ஜபத்தில் கடைசி வார்த்தை தான், எனக்கு நியூ கிரேஸ் வேணும், எனக்கு சோதனைக்கு உட்படக்கூடாது, என்னை நீர் பாதுகாக்க வேண்டும். ராப்சரில் நம்ம பங்கு பெற வேண்டும். கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாக எல்லாமே உண்டு. ஆண்டவர்கிட்ட எல்லாமே உண்டு. ஆடாம் ஏவாக்கு எப்படி உண்டோ அதே போல் உண்டு. ஆனால் வார்த்தைக்கு அப்பாற்பட்ட காரியத்துக்கு நம்ம ஆசைப்படக்கூடாது. சாத்தானை அதை நம்ம சோதிப்போம். உங்களை என்கரேஜ் பண்ணும் பொழுது உங்களுக்கு நீங்களே கேடு ஏற்படுத்திங்க. உங்களை ஆண்டவர் பயன்படுத்த முடியாது. நம்மளே கேடு, நம்ம தலையில் நம்மளே மண்ணை போட்ட மாதிரி அர்த்தம். வேறு யாரும் செய்கிறதில்ல, ஆண்டவர் செய்கிறதில்லை. அவர் எவரையும் சோதிக்கிறவர் அல்ல. அவர் பொல்லாங்கினால் சோதிக்கிறார். அவனவன் தன்னுடைய சுய இச்சையினாலே இழுப்புண்டு அவன் வந்து அவன் இழுக்கப்பட்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது அது பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகுது மரணத்தை பிறப்பிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதனால் ஃபுல்னஸ் ஆஃப் வேர்ல்டில் வரும்பொழுது நம்ம ஜாக்கிரதையாக இருப்போம் என்றால் கர்த்தர் நமக்கு எல்லா நன்மையும் தருவார், ஒன்றும் குறைபடாது. அல்லேலூயா. நம்மெல்லாம் ஜெபிக்கலாம். அவர் நம்முடைய குட் ஷெப்பர்டாக இருக்கிறார், சீப் ஷெப்பர்டாக இருக்கிறார், பிரதான மேய்ப்பர், நல்ல மேய்ப்பர். நாம் அவருடைய ஆடுகளாக இருக்கிறோம், நமக்கு எந்த குறையும் வராது. 23 சங்கீதம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும். நம்ம எதுக்குமே பயப்படாதோம். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் அவர் நம்மோடு கூட இருந்து அந்த வழியாக நம்மளை கொண்டு சென்று செழிப்பான தேசத்துக்கு கொண்டு வருகிறார். ரஷ்யை தாண்டினாங்க, யோர்தானை தாண்டினார்கள். அதற்கு பின்பு அவர்களுக்கு கானான் தேசத்தை சுதந்தரித்து கொண்டார். பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்குள்ளே கொண்டு வந்தார். ட்ரையல்ஸ் அண்ட் டெஸ்டிங் வந்து நம்மை வந்து இன்னும் ஆசீர்வாதத்துக்குள் கொண்டு வருது. நம்ம அதை தாண்டும் பொழுது நமக்கு பெரிய பிளஸ்ஸிங் இருக்கிறது. அவர் நம்மை தூக்கி சுமக்கிறார். கர்த்தர் நல்லவர், அவர் நல்ல மேய்ப்பராக இருக்கிறார். எல்லோரும் கர்த்தருக்கிற சோத்திரங்களை துதிகளை நம்ம ஏறெடுப்போம். கர்த்தாவே சோத்திரம் ஆண்டவரே. கத்தர் என் மேய்ப்பராயிருக்கிறாரே, தாழ்ச்சியடையே. கத்தர் என் மேய்ப்பராயிருக்கிறாரே, தாழ்ச்சியடையே. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த நீ அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த நீரண்டை நடத்துகிறார். கேட்டதான வார்த்தைகளுக்காக சோரன் தினகரன் ஜெபம் பண்ணுவார்.
பெரிய தேவனே, வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தாவே, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாக எங்கள் முற்பிதாக்களின் ஆண்டவரே, இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட உபவாச வேலையில கர்த்தாவே, உம்முடைய ஆலயத்தில் உம்முடைய பிள்ளைகளாக எங்களை நீர் கூட்டி சேர்த்த தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை ஆராதிக்கவும் கர்த்தாவே, இப்பொழுது உம்முடைய வார்த்தையை தியானிக்கும் நீர் கொடுத்த கிருபைக்காக சோத்திரம் செலுத்துகிறோம். நீர் எங்களுடைய மேய்ப்பராக இருக்கிறீர். இந்த உபவாச ஜபத்தில் ஆண்டவரே, எங்களுடைய தேவை எதுவாக இருந்தாலும் நீர் அதை எங்களுக்கு ப்ரொவைட் பண்ண போறதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய ஆண்டவரே, பிரேயர் எல்லாவற்றையும் நீர் அங்கீகரிக்க போறதுக்காக உமக்கு நாங்கள் சோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தாவே, கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். நீர் எங்களுடைய மேய்ப்பரும் எங்களுடைய ஆத்மாவுடைய கண்காணியுமா இருப்பதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுடைய சீஃப் ஷெப்பர்டா இருப்பதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பிரதான மேய்ப்பரா இருக்கிறீர், நீரே நல்ல மேய்ப்பரா இருக்கிறீர். கர்த்தாவே, நாங்கள் உம்முடைய ஆடுகளா இருப்பதுக்காக உமக்கு நாங்கள் சோத்திரம் செலுத்துகிறோம். எங்களை நீர் வழி நடத்துகிறவராக இருப்பதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுடைய மேய்ப்பராக இருக்கும் பொழுது எங்களுக்கு ஒரு குறைவும் இருக்காது என்று நாங்கள் தியானித்தோம். கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், ஐ ஷால் நாட் வாண்ட் என்று இந்த சங்கீதக்காரன் சொன்னது போல எங்களுடைய ஆண்டவரே, ஒரு குறையும் இராதபடி நீர் எங்களை ஆசீர்வதிக்க போறதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய ப்ரேயர் ரிக்வஸ்ட் எதுவாக இருந்தாலும் நீர் அதை கேட்டு எங்களுக்கு பதிலளிக்க போறதுக்காக உமக்கு நாங்கள் சோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தாவே, நீர் எங்களுடைய ப்ரொவைடரா இருக்கிறீர், நீர் எங்களுடைய பிரைட் குரூமா இருக்கிறீர், நாங்கள் உம்முடைய பிரைடா இருக்கிறோம். கர்த்தாவே, நீர் எங்களை விடுவிக்கிறவரா இருக்கிறீர், நீர் எங்களுக்கு எல்லாத்துக்கும் எல்லாமா இருப்பதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒரு ஷீப் வந்து ஒரு டம்ப் அனிமலா இருந்து அது ஆண்டவரே தன்னைத்தானே வழி நடத்தி கொள்ள தெரியாது, அதுக்கு ஒரு மேய்ப்பர் தேவை. கர்த்தாவே, அதே போல நீர் எங்களுடைய மேய்ப்பரா இருக்கிறீர். இந்த உலகத்துல எவ்விதமாய் வாழ வேண்டும் கர்த்தாவே, எவ்விதமாய் நடக்க வேண்டும் என்று நீரே எங்களுக்கு வழி நடத்துகிற தேவனா இருப்பதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தாவீது ஒரு மேய்ப்பனா இருந்தான், அதே நேரத்தில் அவன் ஒரு ஆடா இருந்தான். கர்த்தருடைய ப்ராவிடன்ஸ்காக கர்த்தருடைய கைடன்ஸ்காக அவன் தம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது நீர் அவனை அற்புதமாய் வழி நடத்தினீர் கர்த்தாவே. அதே தேவன் ஆண்டவரே எங்களையும் அவிதமாய் நடத்தினீர். வல்லவராயிருக்கிறீர், நீர் எங்களை பாதுகாக்கிறவராயிருக்கிறீர், எங்களை வழி நடத்துகிறவராயிருக்கிறீர். எங்களை உம்முடைய கரத்தில் நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய கைடன்ஸ் எங்களுக்கு தாரும், உம்முடைய ப்ரொடெக்ஷன் எங்களுக்கு தாரும். நாங்கள் முடிவிலே உம்மை வந்து நாங்கள் சேர வேண்டும். அந்த 23 சங்கீதத்தில் என்னெல்லாம் பிளஸ்ஸிங் சொல்லப்பட்டிருக்கிறதோ அது எல்லாவற்றையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாயிச்சு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை புல்லுள்ள இடங்களில் நடத்தி அமர்ந்த தண்ணீர்கள் அண்டைகளை கொண்டு போய் விடுகிறீர். இந்த கடைசி காலத்தில் முத்திரைகளை உடைத்து கர்த்தாவே எங்களுக்கு தேவ ரகசியத்தை வெளிப்படுத்தியிருக்கிறீர் ஆண்டவரே. அது வந்து கிரீன் பாஸ்டர்ஸாக இருக்கிறது, புல்லுள்ள இடமா இருக்கிறது, அபண்டன்ட் ரெவலேஷன் எங்களுக்கு கொடுத்திருப்பதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. எங்களுடைய தேவை எதுவா இருந்தாலும் நீர் அதை ப்ரொவைட் பண்ணுகிற தேவனாய் இருப்பதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதெல்லாம் எங்களுடைய எபிலிட்டி அல்ல கர்த்தாவே, அது உம்முடைய எபிலிட்டியா இருக்கிறது. நீர் எங்களுக்கு அதை கொடுக்கிறீர், நீர் எங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுகிறீர், நீர் எங்களை பாதுகாக்கிறீர் கர்த்தாவே. நாங்கள் உமக்கு என்ன செய்தோம் என்று அல்ல, நீர் எங்களுக்கு என்ன செய்தீர் என்பதே எங்களுடைய விட்னஸாக இருக்கத்தக்கதாக. நீர் எங்களுக்கு செய்த காரியங்கள் மனுஷனால் வந்ததல்ல, நீரே எங்களுக்கு கொடுக்கிறதா இருக்கிறது. உம்மை மகிமைப்படுத்தத்தக்கதாக நீர் எங்கள் ஒவ்வொருக்கும் அந்த கிருபையை நீர் தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய மகிமையினாலும் காரூணியத்தினாலும் உம்மை ஆண்டவரே அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய எல்லா நன்மைகளையும் நீர் எங்களுக்கு கொடுக்கிற தேவனாய் இருக்கிறீர் கர்த்தாவே. இயேசு கிறிஸ்து யார் என்ற வெளிப்பாட்டை இந்த கடைசி காலத்தில் நீர் எங்களுக்கு கொடுத்திருப்பதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அந்த ரெவலேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் இந்த உலக வாழ்க்கைக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் வேண்டிய எல்லா பிளஸ்ஸிங்கும் எங்களுக்கு கொண்டு வருவதா இருப்பதுக்காக உமக்கு நாங்கள் சோத்திரம் செலுத்துகிறோம் கர்த்தாவே. இன்னைக்கு ஆண்டு அநேக டினாமினேஷன் பீப்புள் ட்ரினிட்டியில் இருக்கும் பொழுது எங்களுக்கு ஒன் காட் ரெவலேஷன் நீர் கொடுத்திருப்பதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வேதத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தாவே ஒருவரை பார்க்கத்தக்கதான அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அந்த ரெவலேஷன் நீர் எங்களுக்கு கொடுத்ததுக்காக உமக்கு நாங்கள் சோத்திரம் செலுத்துகிறோம். அது எங்களுக்கு அபண்டன்ட் பிளஸ்ஸிங்கை கொண்டு வருகிறது, எங்களுக்கு ஆண்டவரே எல்லா விதமான நன்மைகளையும் கொண்டு வருகிறது. நன்மையும் கிருபையும் எங்களை ஜீவனுள்ள நாளெல்லாம் தொடரும் என்ற வார்த்தையின்படி எங்களுக்கு நீர் கொடுக்கிற எல்லா பிளஸ்ஸிங்காக உமக்கு நாங்கள் சோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆனால் இச்சையினால் உலகத்தில் உண்டான அந்த கேட்டுக்கு நாங்கள் தப்ப வேண்டும் என்று உம்முடைய வார்த்தையில சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. ஆடம் அண்ட் ஈவ் உம்முடைய ஷீப்பா இருந்தார்கள் கர்த்தாவே, ஆனால் லஸ்ட் வரும் பொழுது அவங்க விழுந்து போனாங்க கர்த்தாவே. நீர் அவங்களுக்கு எல்லா பிளஸ்ஸிங்கையும் கொடுத்திருந்தீர் ஆண்டவரே, அவங்களுக்கு வேண்டிய அனைத்தும் அங்க இருந்தது. ஆனால் ஆண்டவரே நீர் கொடுக்காத, நீர் ப்ரொவைட் பண்ணாத ஒரு காரியத்தை அவர்கள் போய் எடுக்க வேண்டும் என்று நினைக்கும் பொழுது, அதுல பங்கு பெற வேண்டும் என்று நினைக்கும் பொழுது அவங்களுக்கு ஆண்டு வீழ்ச்சி வந்தது கர்த்தாவே. அவிதமான மிஸ்டேக்கை நாங்கள் செய்யாதபடி ஆண்டவரே இந்த உலக வாழ்க்கைக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் நீர் எங்களுக்கு எல்லா பிளஸ்ஸிங்கையும் கொடுத்துருக்கும் பொழுது நீர் ப்ரொவைட் பண்ணாத ஒன்றை நாங்கள் சூஸ் பண்ணாதபடி, லஸ்ட்டை நாங்கள் சூஸ் பண்ணாதபடி, உம்முடைய வார்த்தைக்கு முரண்பட்ட காரியங்களை சூஸ் பண்ணாதபடி எப்பொழுதும் உம்முடைய ப்ராவிடன்ஸில் இருக்கத்தக்கதாக நீர் எங்களுக்கு கிருபை தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. மனுஷனை வந்து விசுவாசத்துல வாழ வேண்டும் என்று நீர் வைத்தீராண்டவரே, ஆனால் அவன் அறிவை தெரிந்து கொண்டான். அதே பேசிஸ்ல இன்னைக்கு எங்களை வைக்கும் பொழுது நாங்கள் அறிவை தெரிந்து கொள்ளாதபடி விசுவாசத்தின்படி வாழ, வெளிப்பாட்டின்படி வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆடம் அண்ட் ஈவ் எவ்விதமாய் பலுகி பெருக வேண்டும் என்று அந்த சீக்கிரத்தை நீர் அவளுக்கு சொல்வதற்கு முன்பதாகவே அவங்க சாத்தானால வஞ்சிக்கப்பட்டார்கள் கர்த்தாவே. ஆமாண்டவரே ஸ்போக்கன் வேர்ட் சில்ட்ரனை அவர்கள் கொண்டு வர வேண்டும் என்பதே உம்முடைய பிளானா இருந்தது, ஆனால் அவர்கள் அவசரப்படும் பொழுது அவங்க விழுந்து போனார்கள் கர்த்தாவே. ஆனாலும் ஜீசஸ் கிரைஸ்ட் ஆடம் விழுந்து போனாலும் நீர் மறுபடியும் சன் ஆஃப் காடா இந்த உலகத்துக்கு வந்து கர்த்தாவே அவன் எழுந்து போன எல்லாத்தையும் நீர் ரெஸ்டோர் பண்ணும்படி கர்த்தாவே நீரே இறங்கி வந்து நீரே மாம்சத்தில் வெளிப்பட்டு கர்த்தாவே எல்லாத்தையுமே நீர் இன்னைக்கு ரெடீம் பண்ணியிருப்பதுக்காக, ரெஸ்டோர் பண்ணியிருப்பதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அந்த ஆண்டவரே கனியானது புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதுக்கு ஏற்ற கனியா இருந்தது என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கும் பொழுது அது கண்களின் இச்சை மாம்சத்தின் இச்சை ஜீவனத்துக்கு ஒரு பெருமையா இருக்கும் பொழுது ஆடமால் அதை ஜெயிக்க முடியல கர்த்தாவே. ஆனால் நீர் உலகத்தில் வரும்பொழுது பிசாசானவன் உமக்கு அந்த சோதனையை கொண்டு வரும்பொழுது நீர் அவனை ஜெயித்தீர் கர்த்தாவே. அவன் மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று நீர் சொல்லி அவனை ஜெயித்தீர் கர்த்தாவே. எனக்கு பிரெட் தேவையில்ல, ஆல் ஐ நீட் இஸ் த வேர்ட் ஆஃப் காட் என்று சொல்லும்பொழுது சாத்தானுக்கு முன்பாக அவன் தோல்வி அடைந்தான் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல அவன் உம்மை பரீட்சை பார்க்க நினைக்கும் பொழுது நீர் அவனுக்கு உம்மை ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை என்று உம்முடைய வார்த்தையை சொல்லி அவனை ஜெயித்தீர். அப்பாலே போ சாத்தான் என்று சொல்லும்பொழுது தேவ தூதர்கள் உமக்கு பணிவிடை செய்தார்கள் ஆண்டவரே. அந்த ஆடம் செய்ய முடியாததை நீர் செய்தீர், அவன் எதுல தவறினானோ அதுல நீர் ஜெயத்தை பெற்றீர். அதே போல இன்னைக்கு நாங்கள் உம்முடைய பிள்ளைகளா இந்த உலகத்தில் இருக்கிறோம், உம்முடைய வெளிப்பாட்டை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர், பிசாசை எவ்விதமாய் ஜெயிக்க வேண்டும் என்று உடைய வார்த்தையின் மூலமாய் நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் பொழுது அதை நாங்கள் ஃபாலோ பண்ணி அவனை ஜெயிக்கத்தக்கதாக நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த உலக வாழ்க்கையானது கர்த்தாவே டெஸ்டிங் அண்ட் ட்ரையல்ஸே உடையதாக இருக்கிறது, ஆனாலும் நாங்கள் அவனை ஜெயிக்கத்தக்கதாக நீர் எங்களோடு கூட இருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நாங்கள் நடந்தாலும் நாங்கள் பொல்லாப்புக்கு ஆண்டவரே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, தேவரீர் எங்களோடு கூட இருக்கிறீர் கர்த்தாவே. நீர் எங்களோடு கூட இருந்தால் நாங்கள் பிசாசை ஜெயிக்க முடியும், அவன் எங்களை மேற்கொள்ள முடியாது கர்த்தாவே. பிரதர் பெனாமோட நீர் இருந்தீர் கர்த்தாவே, அவருடைய உலக வாழ்க்கையில் அவருக்கு ஆண்டவரே அந்த வேலி ஆஃப் ஷேடோ ஆஃப் டெத் வரும்போது சாரோனங்க மறித்து போகும்போது அவருக்கு ஒரு சொப்பனத்தை கொடுத்து கர்த்தாவே அவரை நீர் தாமே தேற்றி நீர் கர்த்தாவே. அதன் பின்பு அவருடைய ஊழியம் வல்லமையாய் செய்யப்பட்டது. அதே போல இந்த எகிப்திலேருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் வரும்பொழுது அவங்களுக்கு முன்பாக ரெட்சி இருந்தது, அது ஒரு பெரிய தடையாக இருந்தது, ஆனால் அதை தாண்டும் பொழுது அவங்களுக்கு பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருந்தீர், அவங்களுடைய ப்ராமிஸ் லேண்ட்லேயே கொண்டு போய் சேர்த்தீர் கர்த்தாவே. அதே போல இந்த உலக வாழ்க்கையில கர்த்தாவே அந்த மரணங்களின் பள்ளத்தாக்கா இருந்தாலும் அதை நாங்கள் தாண்டும் பொழுது எங்களுக்கு அதிக கிரீன் பாஸ்டர்ஸை வைத்திருக்கிறீர், பெரிய பிளஸிங்கை வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. இந்த உலக வாழ்க்கையை நாங்கள் கிராஸ் பண்ணும்போது எங்களுக்கு நீர் எட்டர்னிட்டியை வைத்திருக்கிறீர், ஸ்பிரிச்சுவல் பிளஸிங்ஸை வைத்திருக்கிறீர். அதை எல்லாத்தையுமே நாங்கள் சுதந்திரிக்கத்தக்கதாக நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆமா ஆண்டவரே, இந்த சங்கீதத்தில் சொன்ன எல்லா ஆசீர்வாதத்தையும் நாங்கள் உடையவர்களாக இருக்க எங்களுடைய எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், சத்துருக்களுக்கு முன்பாக பந்தியை ஆயத்தப்படுத்துகிறீர், ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் எங்களை தொடரும் என்று சொல்லியிருக்கிறீர். உலகத்துக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் வேண்டிய எல்லாத்தையுமே நீர் எங்களுக்கு ப்ரொவைட் பண்ணும்பொழுது ஆமா ஆண்டவரே உம்முடைய ப்ரோக்ராம் எங்களுக்காக ஒரு ப்ரோக்ராமை வைத்திருக்கிறீர். நாங்கள் ராங் திங்கை சூஸ் பண்ணா அந்த ப்ரோக்ராமை நீ நிறைவேற்ற முடியாமல் போகும் கர்த்தாவே. நாங்கள் அவிதமாக இராதபடி நீர் எங்களுக்கு என்ன ப்ரொவைட் பண்ணியிருக்கிறீரோ உம்முடைய ப்ராவிடன்ஸில் நிலைத்து நிற்கத்தக்கதாக நீர் எங்களை எதை சூஸ் பண்ணணும்னு விரும்புகிறீரோ அதை சூஸ் பண்ணத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருவரும் நீர் ஆசீர்வதிக்க வேணுமாய் ஜெபிக்கிறோம். எங்களை கொண்டு அந்த உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றத்தக்கதாக எஜமான் பயன்படுத்தக்கூடிய கனமான பாத்திரமாய் நாங்கள் இருக்கத்தக்கதாக இந்த காரியங்கள் எல்லாவற்றிலும் எங்களை நாங்கள் சுத்திகரித்துக் கொண்டு உமக்கு ஏற்ற உகந்த பாத்திரமாய் இருக்கத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீர் எங்களுடைய ஷெப்பர்டாய் இருந்தால், நாங்களுடைய ஆடுகளாய் இருந்தால் எங்களுக்கு இந்த உலகத்தில் ஒரு குறைவும் இருக்காது. எங்களுக்கு ஆண்டவரே நல்ல ஹெல்த் தருவீர், நல்ல வெல்த் தருவீர், எங்களுக்கு மேரேஜ் சைல்டு பர்த் எல்லா விதமான ஆசீர்வாதத்தையும் இந்த வார்த்தையின்படியே நீர் கொடுக்கிற தேவனாய் இருக்கும் பொழுது இந்த வார்த்தையில எல்லா பிளஸிங்கும் இருக்கிறது. நாங்கள் அதை சுதந்திரித்துக் கொள்ளத்தக்கதாக நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உலகத்தில் வர சோதனைகளை பார்த்து நாங்கள் பயப்படாதபடி நீர் எங்களோடு கூட இருப்பதனால நாங்கள் அதை ஜெயிக்கத்தக்கதாக நீர் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அந்த ஆவிக்குரிய மனுஷனுக்கு ஒரு ட்ரீமை நீர் கொடுக்கும் பொழுது ஆண்டவரே அவன் திரும்பி பார்க்கும் பொழுது அவனுடைய சோகமான நேரத்தில் அந்த ஒரு கால் தடம் தான் அங்கே தெரிகிறது என்று சொல்லும் பொழுது, ஏனென்றால் அப்பொழுது நீ அல்ல நான் உன்னை தூக்கி சுமந்தேன் என்று சொன்ன தேவன் இன்னைக்கு நீர் எங்களுடைய தேவனாய் இருக்கிறீர் கர்த்தாவே. எங்களுடைய ஹார்டஸ்ட் ட்ரையல், எங்களுடைய அந்த சேடஸ்ட் மொமெண்ட் எல்லா நேரத்திலும் நீர் எங்களை தூக்கி சுமக்கிற தேவனாய் இருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களை நேசிக்கிறீர் ஆண்டவரே, நீர் எங்களை கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறீர். அதனால கர்த்தருக்குள் எப்பொழுதும் நாங்கள் மகிழ்ச்சியாய் இருக்க, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருக்க அப்பொழுது எங்களுடைய இருதயத்தின் வேண்டுதலை நீர் அருளை செய்வீர் ஆண்டவரே. My God shall supply all your need according to his riches in glory என்று சொன்ன வார்த்தையின்படியே எங்களுடைய குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நீர் மகிமையிலே நிறைவாற்றுகிற தேவனாய் இருக்கிறீர். இந்த உலக வாழ்க்கையில என்ன தேவை இருந்தாலும் the Lord is my shepherd I shall not want என்று அந்த டேவிட் சொன்னது போல ஒரு குறைவும் இன்றி எங்களை வழிநடத்த போறதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மிடத்துல இருந்து ஒரு பிளஸிங்கை பெற வேண்டும் என்றால் அதுக்கு நாங்கள் என்ன சாக்ரிஃபைஸ் பண்ணுறோன்றதை உமக்கு நாங்கள் தெரியப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. சுகத்தை பெற்றால் இயேசுவே நான் இந்த வாழ்க்கையை உமக்காக பயன்படுத்துவேன், உமக்காக வாழ்வேன் என்று சொல்லும்பொழுது அது நாங்கள் ஹீலிங்கை பெறதுக்கான சீக்கிரட்டாக இருக்கிறது ஆண்டவரே. நீ எங்களிடத்தில் அதை எதிர்பார்க்கிறீர் கர்த்தாவே. அதே போல எந்த பிளஸிங்கும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் வாழ்வோம் என்று ஒப்புக் கொடுக்கும் பொழுது நீர் எங்களுக்கு அதை கொடுக்கிற தேவனாக இருக்கிறீர். அவ்விதமாக எல்லாத்தையுமே பெற்றுக் கொள்ளத்தக்கதாக நீர் கிருபை செய்ய போறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம்.
ஆமென். கர்த்தர் தாமே நம்முடைய ஜெபத்தை கேட்டபடி சோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம் சோத்திரம்.